வணக்கம் நேர்களே, இந்த பதிவில் நம்ம பேச போகிறது வருங்கால தலைமுறையினரை ஆரிய அயோக்கியர்களாக மாறுவதிலிருந்து தடுப்பது எப்படி, அவங்கள அதுலேருந்து காப்பாற்றி ஆகணும், தடுத்தாகணும், எப்படி அதை செய்யலாம். அப்போ இந்த ஆரிய அயோக்கியத்தனம்னா என்ன அப்படின்னா, இன்றைக்கி நம்ம சமூகத்தில் இந்த ஆரிய அயோக்கியத்தனம் பல்வேறு வடிவங்களில் இருக்குது. அப்போ ஒவ்வொரு வடிவத்துக்கும் தனியான ஒரு வகைப்பாடு வச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு பதிலாக அந்த ஆரிய அயோக்கியத்தனத்துடைய அடிப்படை தத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, அந்த ஆரிய அயோக்கியத்தனம் எந்த வடிவில் இருந்தாலும் நம்மளால் அதை கண்டறிஞ்சிக்க முடியும். வருங்கால சந்ததியினரை அதுக்கிட்ட நெருங்காதபடி நம்ம ஆலோசனை விட்டுட்டு போக முடியும். நம்ம கண்பட நமக்கு அடுத்த தலைமுறையினரை அதுக்கிட்ட நெருங்காமல் பாதுகாத்து அவங்கள வழி நடத்துறதுக்கு ஒரு வசதியாக இருக்கும். அப்போ இந்த ஆரிய அயோக்கியத்தனத்தின் அடிப்படை தத்துவத்தை எப்படி புரிஞ்சுக்கலாம்? அந்த ஆரிய அயோக்கியர்கள், அதாவது ஆரிய வந்தேரிகள் அப்படிம்பாங்கள, அவங்க வந்து பல்வேறு ஆரிய சாக்கடைகளை எழுதி வச்சுருக்கிறாங்க. அதில் இன்றைக்கி தேதியில் மதவெறி கூட்டத்துடைய ஆட்சிக்கு ரொம்ப அடிப்படையாக அமைஞ்சிருக்கிற அந்த ஆரிய சாக்கடை அப்படிங்கிறது என்னென்னா, இதுதான் பஞ்ச் ஆஃப் தாட்ஸ் அப்படிங்கிற இந்த ஆரிய சாக்கடை. எம்எஸ் கோல்வால்கர் அப்படிங்கிற இந்த ஒரு ஆரிய அயோக்கியன் தான் இந்த சாக்கடையாக எழுதியிருக்கான். இப்போ இந்த சாக்கடையில் இந்த ஆரிய அயோக்கியன் என்ன கிண்டியிருக்கான் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதில் ஒரே ஒரு தரவில் மட்டும் கூடுதலாக ஒரு சின்ன கிராஸ் ரெஃபரன்ஸு எப்படின்னா, இப்போ ஆரிய வந்தேரி என்ன எழுதியிருக்கான் அப்படிங்கிறது பார்த்தது இல்லாமல், அதுக்கு இங்கே இருக்கிற உள்ளூர் வந்தேரி எப்படி அதுக்கு அடிமையானா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்ல. ஏன்னா இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இப்போ தமிழர்களுக்கு எதிராக செயல்படுறாங்க. ஆரிய வந்தேரிகள் தெரிஞ்சே செயல்படுறாங்க, ஒரு சில உள்ளூர் வந்தேரிகள் தெரியாமையே செயல்படுறாங்க, தெரிஞ்சு செயல்படுறவங்களும் இருக்காங்க. ஆனால் ஏன் அவங்களை அந்த மாதிரி வகைப்பாடு படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு இந்த புத்தகத்துலேருந்து நம்ம ஒரே ஒரு தடவை பார்க்க போகிறோம். அதாவது க்ஷத்ரிய ராஜூஸ் ஆஃப் ராஜபாளையம், இதுதான் அந்த புத்தகம் பேர். இப்போ இது வந்து தேசிங்க ராஜா அப்படிங்கிற ஒரு வந்தேரி முண்டம் வந்து இதை எழுதியிருக்கு. ஏன் அந்த மாதிரி நான் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இப்போ என்ன, அதாவது ஆரிய தண்டம் எழுதியதை வந்தேரி முண்டம் நம்பிக்கிட்டு தமிழர் நிலத்தில் தமிழர் விரோத சிந்தனையில் செயல்படுறாங்க அப்படிங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு. நான் மற்ற பதிவில் சொன்னதை இதுலேயும் சொல்லுவேன், நான் சொல்கிறேங்கிறதுக்காக நீங்கள் இதையும் ஏற்கவோ நம்பவோ கூடாது. ஆனால் எந்த அடிப்படையில் அதை நான் சொல்கிறனோ அந்த ஆதாரத்தை நான் இப்போ காட்டுறேன், படித்து காட்டுறேன், நம்ம கேட்போம், பார்ப்போம், வாசிப்போம், அதுக்கப்புறமா அது உங்களுடைய அறிவுக்கு அதை நான் விட்டுடுறேன். இதுதான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம தரவுகளுக்குள்ளே போகலாம். முதல் தரவு, பஞ்ச் ஆஃப் தாட்ஸ், எம்எஸ் கோல்வால்கர். அதாவது மதுவெறி கூட்டத்தில் இருக்கிற பெரும்பாலானோர்கள் வந்து இந்த புத்தகங்களை ஏதாவது ஒரு காலகட்டத்தில் வாசிச்சிருப்பாங்க. அதுவும் அந்த முதலாளித்துவ ஆரிய வந்தேரிகள் அவங்க தான் வந்து அதிகமாக இருப்பாங்க. இந்த அடிப்படை அகாத்துகாங்களுக்கெல்லாம் இதெல்லாம் தெரியாது. அவங்க மேலே இருக்க முதலாளிங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே நம்பி செயல்படுவாங்க. அந்த ஆரிய அயோக்கியத்தனத்துக்கான அடிப்படை தத்துவம் அப்படிங்கிறத இன்றைக்கி தேதியில் எல்லாருக்கும் புரியும்படி, என்றைக்கு ஆனாலும் அழியாமல் இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த சாக்கடையை இந்த அயோக்கியம் எழுதி வச்சுருக்கான். அதுக்கப்புறமா இந்த சத்ரிய ராஜூஸ் ஆஃப் ராஜபாளையம் அப்படிங்கிறது, இப்போ முதல்ல இதை பார்த்துருவோம். பஞ்ச் ஆஃப் தாட்ஸ், அந்த ஆரிய சாக்கடையில் அந்த கோல்வால்கர் அயோக்கியம் என்ன எழுதியிருக்காங்கன்னா, ஒரு கேள்வி பதில் மாதிரி ஏதோ ஒரு இடத்துல ஒரு பேச அந்த உரை இலக்கம் கேட்டதுக்கப்புறமா பார்வையாளர்லேருந்து ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்குறார், அதுக்கான பதில் சொல்கிறார். இது வந்து பாட்காஸ்ட்டில் கேட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்காக நான் வாசித்து காட்டுறேன், வர்ணிக்கிறேன். நீங்கள் ஆதாரத்தை கண்ணால் பார்க்கணும், நீ சொல்கிறத நம்ப முடியாது, ஃபேக் நியூஸ் அப்படின்லாம் சொல்லணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பகுத்தறிவு பாட்காஸ்ட்டுங்கிற யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் வீடியோவை பார்த்துக்கலாம், ஸ்க்ரீன்ஷாட் அங்கே இருக்குது. அப்போ அந்த Q&A செஷன்லேருந்து ஒரு Q&A, இதான் முதல் தரவு. கேள்வி என்னன்னா, சம் இன் ஆர் சொசைட்டி ஃபீல் தட் தே ஆர் டிஸ்கிரிமினேட்டட் எகேன்ஸ்ட் இன் ரிலீஜியஸ் அண்ட் சோஷியல் அஃபேர்ஸ் பை பீங் டினைடு எக்யோ பவிதா கோத்ரா எட்ஸட்ரா, வாட் டு யூ சஜஸ்ட் அஸ் த வே அவுட்? இதான் கேள்வி. அதாவது ஒரு சிலருக்கு வந்து இந்த எக்யோ பவிதம், இந்த குறுக்கு கயிறு கட்டுறீங்கல்ல, அந்த குறுக்க கட்டுற கயிறு, கோத்திரம், இதெல்லாம் வந்து மறுக்கப்படுது. ஒரு சிலருக்கு அதெல்லாம் இல்லை, போட்டுக்கூடாதுன்னு வேறு சொல்லிடுறோமே, அவங்க வந்து எங்களை ஒதுக்கி வச்சிடுறீங்கன்னு வருத்தப்படுறாங்க. இதுக்கு என்ன ஒரு தீர்வாக இருக்க முடியும் அப்படின்னு இவர்கிட்ட கேட்குறாங்க. அதாவது இவர் எப்போ இவங்களாம் மத குருமார் மாதிரியும், இவங்க சொல்கிறது தான் அந்த மதத்துக்கான அடிப்படையாக இருக்கிற மாதிரியும், ஒரு ஆரிய வந்தேரிகள்கிட்ட சிக்கி தவிக்கிற அடிமைகளோட நிலை இது தான். ஆனால் அதுக்கு பதில் இவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, தே கேன் பி கிவன் யக்யோபவிதான் கோத்ரா. என்ன இப்போ யக்யோபவிதாவோ கோத்ராவோ இல்லைன்னு வருத்தப்படுறாங்க, அவங்களுக்கு ஒரு யக்யோபவிதா கொடுத்துரு, அவங்களுக்கு ஒரு கோத்ராவும் கொடுத்துரு அப்படிங்கிறாரு. இந்த ஆரிய புரட்டுங்கிறதுக்கு இதுதான் அடிப்படை நேர்களே. அந்த யக்யோபவிதம்னா இந்த குறுக்க கட்டுற கயிறு, இன்னும் நம்ம குறுக்க கயிறு கட்டணும்னு தானே வருத்தப்படுறான், குறுக்க கயிறு கட்டு அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த இடத்துல இவன் இப்படி சொல்கிறான். ஆனால் காஸ்ட் அண்ட் ட்ரைப்ஸ் ஆஃப் சதர்ன் இந்தியா புத்தகத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, பட்நூல்காரன் அப்படிங்கிற பெயரில் அந்த சௌராஷ்டிராலேருந்து இங்கே வந்து குடியேறினவங்க, அவங்கள வந்து அவங்களுக்கு வந்து பார்ப்பனர்களுக்கு சமமாக தான் அவங்க, நாங்கள் நாங்களும் பார்ப்பனர்கள் ஆகும், நாங்களும் இதெல்லாம் பூணூல் போட்டுக்குவோம் அப்படின்னு கேட்கவும் அதை பார்ப்பனர்கள் மறுக்கவும், நீனே எனக்கு போடுறது, நாங்களே பூஜை செஞ்சு நாங்களே போட்டுக்குவோம் அப்படின்னு சொல்ல, அது வந்து ராணியோடைய சபை வரைக்கும் அந்த குற்றச்சாட்டு போய் அதில் ஒரு பெரிய வழக்கு வந்து அதுக்கு விசாரணை கமிஷன்லாம் வச்சு கடைசியாக பார்ப்பனர்களோட அனுமதியோட அந்த பட்நூல்காரங்க அவங்க வந்து அதுக்கப்புறமா வேறு பெயர் மாற்றம் பண்ணிட்டாங்க. சௌராஷ்டிரியன் அவங்க வேறு பேரில் சொல்லிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்ப்பனர்களுக்கு இணையானவர்கள் அப்படிங்கிறத போராடி பெற்றாங்க அப்படிங்கிற நிலை இருக்குது. இவர் வந்து அதை வந்து போராடலாம் தேவையில்ல, நம்மளே கொடுத்துடலாம், அப்படியே எல்லாருக்கும் ஒரு யக்ஞம் பவித்தா கொடுத்துடலாம், ஏன் மொத்த நாடையும் பிராமண நாடாக ஆக்கிடலாமே அப்படின்னா அது மட்டும் ஒத்துக்க மாட்டான். குறுக்க கயிறு தானே கட்டணும், கட்டிக்கே அப்படின்றான். அப்போ என்ன சொல்ல, தே கேன் பி கிவன் யக்யோபவித் அண்ட் கோத்ரா, இஃப் தே டு நாட் நோ த கோத்ரா தே கேன் பி கிவன் த கோத்ரா ஆஃப் த ப்ரீஸ்ட் தட் வாஸ் பீங் டன் இன் ஓல்டன் டேஸ் அண்ட் இஸ் சாங்ஷன்ட் பை த சாஸ்திராஸ். இந்த சாஸ்திராஸ் இட் இஸ் ஆல்சோ செட் தட் ஆல் தோஸ் ஹூ டு நாட் கம் அண்டர் எனி கோத்ரா பிலாங் டு காஷ்யப கோத்ரா பிகாஸ் ஆல் ஆர் சப்போஸ் டு ஹவ் பீன் பார்ன் ஃப்ரம் காஷ்யபா. They should be given equal rights and footings in the matter of religious rites, in temple worship, in the study of Vedas, and in general, in all our social and religious affairs. This is the only right solution for all the problems of casteism found nowadays in our Hindu society. This I have submitted to all Shankaracharyas, as also the other Acharyas I have met. That is, யாருக்கெல்லாம் வந்து கோத்ரா இல்லையோ அவங்களுக்கு காஷியப்ப கோத்ரான்னு கோத்திரத்துக்கு பேர் கொடுத்துருங்க, ஏன்னா எல்லாருமே காஷியப்பாலேருந்து வந்தவங்கன்னு தான் சாஸ்திரம் சொல்லுது. அப்போ கோத்ரா இருக்கிறவங்களுக்கு கோத்ரா தெரியலையா இல்லை கோத்ரா இல்லையா அவங்களுக்கு காஷியப்ப கோத்ரான்னு கொடுத்துருங்க. யக்ஞம் இப்போ வித்தம் இந்த குறுக்க கயிறு கட்டுறது எவன் வேணாலும் குறுக்க கயிறு கட்டிக்கிட்டோம், அதில் என்ன இருக்குது? இதை வந்து நான் பார்த்த எல்லா ஆச்சாரியர்கள் சங்கராச்சாரியாக்கிட்டேயும் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு இவர் வந்து இவர் சொல்கிறாரு. ஆனால் இன்னைக்கு தேதியில் நீங்கள் அந்த காணொலியெல்லாம் பார்த்துருப்பேங்க, இந்த சங்கராச்சாரியாங்கிற பட்டத்தை வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த அயோக்கியர்கள் வந்து தொட்டு கூட ஒரு பொருள் தரமாட்டேன், இப்படி மேலேருந்து வச்சு ஒரு ட்ராப் பண்ணுவீங்க, அது கீழேருந்து இப்படியே பிடிச்சிக்கணும், வெக்கமே இல்லாமல் சொரணுக்கிட்ட முண்டாங்க அதையும் போய் பார்த்துட்டு இப்படி வாங்கிக்கிட்டு வருவங்க, அது வேறு கதை. ஆனால் அந்தளவுக்கு தொடரதையே தீட்டுன்னு பார்க்குறவனுங்க, அவங்கக்கிட்ட வந்து இவர் போய் சப்மிட் பண்ணினாராம், எல்லாருக்கும் குறுக்க கயிறு கொடுத்துரு, யாருக்கெல்லாம் கோத்ரா இல்லையோ அவங்களுக்கு வந்து காசியப்பா கோத்ரா கொடுத்துரு அப்படின்னு. இந்த புத்தகம் வந்து உங்களுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் பர்ஸ்பெக்டிவ் வரணும் அப்படின்னா, ஃபஸ்ட் எடிஷன் வந்து பிப்ரவரி 1966 1966 இது வந்து இந்த புத்தகம் வெளியே வந்திருக்கு. பல ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதுனதுன்னு வச்சுக்கோங்களேன், இவனுங்கக்கிட்ட எதையுமே நம்பவே முடியாது. இப்போவே இந்த புத்தகத்தை எடுத்து நான் பார்க்கும்போது, இந்த புத்தகம் வாங்கிட்டேன் ஹார்ட் காப்பி, இதில் ஒரு சில சாப்டர் இருக்குது, ஆனால் இதே புத்தகத்தோட பிடிஎஃப் வெர்ஷன் எடுத்து பார்த்தா அதில் ஒரு சில சாப்டர் இல்லை. அப்போ இவனுங்க ஒரு ஒரு தடவையும் பிரதியில் இவங்க அச்சடிக்கும்போது கூட கூட ரெண்டு சேர்த்து சேர்த்து காலத்துக்கு ஏற்றாப்புல ஒரு கதையை வந்து கூட சேர்த்து சேர்த்து தான் இவங்க அச்சடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் ஆரிய புரட்டு. என்றைக்குமே இன்னையிலேருந்து 100 ஆண்டுகள் கழிச்சும் இந்த புத்தகம் அச்சடிப்பாங்க, அன்றைக்கி அதில் வேறு சாப்டர் எக்ஸ்ட்ராவும் இருக்கும், ஒரு சில சாப்டரை டெலீட்டும் பண்ணியிருப்பாங்க. இது நம்ம ஏற்கனவே ஒரு பதிவில் பார்த்தோம், சாவர்கர் சாக்கடையை நம்ம வாசிக்கும் பொழுது அதில் வந்து தெரிஞ்சுது. ஒரு அந்த ஹிந்தியில் ஹார்டு காப்பியில் இருக்கும்போது ஒரு சில சாப்டரே இல்லை, ஆனால் அது அவர் ஆங்கிலத்தில் எழுதும்போது அந்த இதில் ஒரு சில சாப்டர் இருந்துச்சு, அந்த ஆரியர்கள் யார் அப்படிங்கிற தலைப்புக்கு. இப்போ நம்ம இந்த தரவுக்கு வருவோம். இப்போ எல்லோரும் குறுக்க கயிறு கட்டிக்கலாம், யாருக்கு கோத்ரா இல்லையோ உங்கள் காஷியப்ப கோத்ரா அப்படின்னு இவர் சொல்ல, இது வந்து பஞ்ச் ஆஃப் தாட்ஸில் எம்எஸ் கோல்வால்கர் எழுதிடுறாரு. இப்போ இந்த சத்ரிய ராஜூஸ் ஆஃப் ராஜபாளையம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவனுங்க எம்டி டாக்டர் மருத்துவம் படிச்சுட்டு அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஜாதி வெறி இருந்துச்சுனாக்க தன்னுடைய ஜாதிய வரலாறு எழுதி நான் வந்து ஆவணப்படுத்துகிறேன் அப்படிங்கிற பேரில் ஒரு அசிங்கத்தை வந்து எழுதி வச்சுருக்கேன், அது எந்த விதத்துலேயும் வரலாறோடு ஒத்து போகலை. அது ஏங்கிறது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அவன் வந்து அந்த புத்தகத்தில் கோத்ரா சம்மந்தமாக என்ன எழுதுகிறான், அதாவது அந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சத்ரிய ராஜூஸ் ஆஃப் ராஜபாளையம் புத்தகத்தில் சோழ மன்னர்கள் எல்லாருமே தெலுங்கர்கள் தான், அந்த விஜயநகர பேரரசு சோழர்கள் இவங்க எல்லாருமே தெலுங்கு வம்சாவளியினர், அங்கேருந்து தான் இங்கே வந்து தமிழர்களோட கலந்து ஒன்றிணைந்தார்கள் அப்படிங்கிற ஒரு இதை சொல்கிறான். அப்போ அதில் வந்து அந்த கோத்ரா அப்படிங்கிறதுக்கு ஒரு பக்கத்தை ஒதுக்கீடு செஞ்சு அதில் எழுதுறான். என்ன சொல்கிறான்னா, எனி வெட்லாக் பிட்வீன் த பிரதர்லி ஃபேமிலிஸ் அண்ட் வித் இன் த ஃபேமிலிஸ் ஆஃப் சேம் கோத்ரா இஸ் ப்ரொஹிபிட்டட் அண்ட் ஃபார்பிடன் அமாங் த வேதிக் சத்ரியாஸ். த டீடைல்டு ஜீனியாலஜி ஆஃப் த மைனாரிட்டி ஆந்திரா சத்ரியா ராஜூஸ் ஆஃப் ராஜபாளையம் ஃப்ரம் த கிங்ஸ் ஆஃப் காலிங்கா விஜயநகரம் அண்ட் விஜயநகர் எம்பையர் அண்ட் தாஞ்சோர் சோலாஸ் ஆஃப் காஷ்யப்ப கோத்ரா சூரிய வம்சா அண்ட் ஈஸ்டர்ன் சாலுக்கியா வேங்கி சோலாஸ் ஆஃப் தனஞ்சே கோத்ரா சந்திரவம்சா இஸ் டிஸ்கிரைப் லேட்டர் இன் த 5th chapter. These specific two கோத்ராஸ் ஆஃப் த சோலா கிங்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி பிலாங் டு ஒன்லி ஆந்திரா க்ஷத்ரியாஸ். தீஸ் ஹெல்ப் ஆந்திரா வேங்கி சோலா கிங்ஸ் ஆஃப் தனஞ்சய கோத்ரா டு மேரி இன் டு தஞ்சாவூர் சோலா ஃபேமிலிஸ் ஆஃப் காஷ்யப்ப கோத்ரா ரிகார்ட்லெஸ் ஆஃப் தேர் ராயல் ஸ்டேட்டஸ். இப்போ இவர் என்ன சொல்கிறாருனாக்க, தஞ்சாவூர் சோழ மன்னர்கள்லாம் காசியப்ப கோத்ராவான், அதே மாதிரி ஈஸ்டர்ன் சாலூக்கியா வேங்கி சோலாஸுங்கிறவங்க தனஞ்சய கோத்ராவான். இந்த மன்னர்களுக்கு வந்து இந்த ரெண்டு கோத்ரா தான் இங்கேருந்து இருந்துச்சு. இந்த ரெண்டுமே வந்து ஆந்திரா சத்ரியாஸ்க்கு மட்டுமே பொருந்துகிற ஒரு கோத்ராவான். அப்போ இவன் எப்பேற்பட்ட அறிவுகட்டம் உண்டமாக இருந்தால் அந்த ஆரிய புரட்ட என்ன ஏதுன்னு கேட்காம இவன் நம்பி ஏமாந்துருப்பான். அதனால தான் சொல்கிறான் அவன் ஆரிய தண்டம், அதை கேட்டு நம்புனா வந்தேறி முண்டம் அப்படின்னு இவனை சொல்கிறது காரணம் இதுதான். அவங்க என்ன சொல்கிறான், யாருக்கு கோத்ரா இல்லையோ அவனுக்கு காசியப்ப கோத்ரான்னு பேர் கொடுத்துரு. என்ன இப்போ கோத்ரா தானே பிரச்சனை, யாருக்கு கோத்ரா இல்லையோ அப்படின்னா அவனை பொறுத்த வரைக்கும் அந்த ஆரிய கோட்பாடின்படி ஒரு சிலருக்கு கோத்ரா இருக்குது, ஒரு சிலவாளுக்கு கோத்ராவே கிடையாது, கோத்ரா இல்லாத கடைசரிக்கு கோத்ரா கோத்ரானே வருது. இவங்க கொளுத்துனதும் கோத்ரா தான், அது உங்கள் ஞாபகத்துக்கு கொண்டு வரேன். கோத்ராங்க இல்லாதவனுக்கு காசியப்ப கோத்ரான்னு பேர் கொடுத்துருன்னு அவன் 66 எழுதுகிறான். இந்த அயோக்கியப்பையை இன்னைக்கு தேதியில், இதெல்லாம் சில ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதுனது, இந்த வந்தேறி முண்டம் பிரசுரித்தது. அவன் வந்து என்ன சொல்கிறான், தஞ்சாவூர் சோழ மன்னர்கள் காசியப்ப கோத்ராவான், அது இல்லாமல் இவனுங்க ஈஸ்டர்ன் சாளுக்கியா வேங்கி சோழாஸ் அவங்க வந்து தனஞ்சய கோத்ராவான். இந்த ரெண்டு கோத்ரா, அதாவது காஷ்யப்ப கோத்ராவும் தனஞ்சய கோத்ராவும், அதை சொல்கிற தீஸ் ஸ்பெசிஃபிக் டூ கோத்ராஸ் ஆஃப் த சோழா கிங்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி பிலாங் டு ஒன்லி ஆந்திரா சத்ரியாஸ். டே, காசியப்ப கோத்ராங்கிறது கோத்ராவே இல்லாதவனுக்கு போத்ரா அப்படின்னு சொல்லி ஒரு பேரை அவனை சொல்கிறான். அதை வந்து எல்லாருக்கும் போத்ரான்னு சொன்ன பேரை இவர் எடுத்துக்கிட்டு ஆந்திரா சத்ரியாவுக்கு மட்டுமே தான் இது இருக்கும். அதாவது தான் எழுதுவதை யாருமே எங்கேயுமே விசாரிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு வரட்டு நம்பிக்கையில் இன்றைக்கி நம்ம எழுதி வச்சிட்டாலும், இன்றைக்கி சிரித்தாலும் நாளைக்கு நம்பி ஏமாறுவாங்க அப்படிங்கிற அற்ப வன்மை சிந்தனை கொண்டவர்கள் தான் இந்த மாதிரி எழுதுவாங்க. ஆகையாலே ஆரிய தண்டத்திடம் அடிமையாகி போன வந்தேறி முண்டம் யார், இந்த டாக்டர் எஸ் தேசிங்ராஜா. இவனை நம்பி மருந்து வாங்கினவன் நிலைமை என்னாச்சு, எனக்கு அதை நினச்சா தான் அசிங்கமாக இருக்குது. இதுதான் நேர்களே நான் உங்ககிட்ட முன்வைக்கிற சிந்தனை. இப்போ வந்தேரின்னு சொல்லாத, இதாக சொல்லாத, எல்லோரும் ஒருங்கிணைக்கணுமா, ஏன் அவங்கள பேசுகிற, இந்த மாதிரி நீ பிரிச்சுக்கிட்டு போகிறது ஒரு பக்கம், என்ன இருந்தால் நீ தான் இங்கே வந்துட்டல, இங்கே வந்து செட்டில் ஆகிட்டல, இங்கே இந்த சமூகத்தில் பிறந்துட்டல, அப்போ இந்த தமிழ் சமூகத்தில் ஒரு அங்கமாக நீ இருக்கணும் தானே நீ செயல்படணும், ஆனால் நீ எங்கே வந்தாலும் நீயாக தான் இருப்பனா சரி, அது உன்னுடைய இனப்பற்று, அதில் எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது, அது உன்னுடைய உரிமை தானே. ஆனால் உன்னுடைய இனப்பற்றுங்கிற ஒரு போர்வைக்குள்ள நீ வந்து ஆரிய கோட்பாடை கொண்டு வந்து என் நிலத்தை நீ அமல்படுத்தும் பொழுது உன்னை நான் வந்தேறின் வகைப்பாடு செய்ய வேண்டிய நிலைக்கு நான் தள்ளப்படுறேன். அப்படி இல்லாட்டினா என்னுடைய எதிரி யாருன்னு, இப்போ ஆரிய அயோகத்தனம் என்னங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் கோவல்கல் எழுதுன அந்த ஆரிய சாக்கடையாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் இந்த டாக்டர் எஸ் தேசிங்கராஜான்னு எழுதுனா இந்த வந்தேறி முண்டம் எழுதுனா இந்த சாக்கடையும் இருக்குது. அப்போ ஆக ஆரிய வந்தேரியும் சரி, இங்கேயே கூட பிறந்து வளர்ந்த வந்தேரியும் சரி, இவனுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என் நிலத்தில் எனக்கு எதிராக செயல்படுறாங்களே, அப்போ வந்து இவங்களை நான் ஒதுக்கி வச்சாகணுமே. அப்போ ஒதுக்கி வைக்கிறதுனா ஏதாவது ஒரு வகைப்படணும்னு தேவையில்ல, பிற மொழியாளர்கள் எல்லாரும் கெட்டவங்கன்னு சொல்லிட முடியாது, அது நியாயமான சிந்தனையும் கிடையாது, அது அறிவுடைமையும் கிடையாது, அதுக்கு ஆதாரமும் கிடையாது. ஒரு மொழியை வச்சுட்டு இந்த மொழியை சார்ந்தவெல்லாம் கெட்டவன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம என்ன, இங்கே சிங்கள அரசியலாக நடந்துக்கிட்டு இருக்கு, அவனா இலங்கையில் தான் அப்படி சொன்னாங்க, கெட்டவன்னு வரும்போது தமிழர்கள்லாம் கெட்டவன் சொல்லிட்டான், இங்கே அந்த மாதிரி எண்ணம் கிடையாது. ஆனால் இந்த அதிக நேரம் கெட்டவங்க யாருன்னு பார்த்தா இப்படி பிற மொழியாளர்களாக மட்டுமே தான் இருக்கிறாங்க. அவர்களை தனியாக அடையாளம் காட்ட வேண்டிய அவசியம் இன்று தமிழினத்துக்கு வந்து விட்டது. இப்பையும் பாருங்கள், நான் வந்து என் சொந்த கருத்தை சொல்கிறேன், நீங்கள் அதை ஏற்கனவேங்கிற அவசியமே இல்லை, ஆனால் எந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன்னு உங்களுக்கு கண்ணு முன்னாடி இது இருக்குது. நீங்கள் அந்த வீடியோ கேட்க பிடிக்கலனாலும் நீங்கள் மியூட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை பாருங்கள். ஒரு ரெஃபரன்ஸெல்லாம் அவன் வந்து யாருக்கு கோத்ரா இல்லையோ அவனுக்கு காசியப்ப கோத்ரான்னு பேர் கொடுன்னு ஒருத்தன் பல ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதி வச்சுருக்கான். இப்போ சில ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதினவன் தஞ்சாவூர் சோழர்களும் வந்து தெலுங்கர்கள் தான், அவர்கள் காசியப்ப கோத்ராவை சார்ந்தவர்கள், இது இல்லாமல் எங்கள் வம்சாவளியினர் வந்து ஈஸ்டர்ன் சாளுக்கியா வேங்கி சோழா, அவங்க தனஞ்சய கோத்ரா, இந்த காசியப்ப கோத்ரா தனஞ்சய கோத்ரா ஒன்லி பிலாங்ஸ் டு ஆந்திரா சத்ரியாஸ்னாக்க, அப்போ வந்து எந்த அளவுக்கு என்னுடைய அறியாமையை வந்து அவன் பயன்படுத்தணுங்கிற எண்ணத்தில் இருப்பான். இப்படிப்பட்ட எண்ணம் உடையவர்கள் தமிழ் சமூகத்துக்கு எதிரானவர்கள் தானே, அப்போ வந்து அவங்கள விட்டு வைக்கிறது இந்த தமிழ் சமூகம் செய்யும் மாபெரும் குற்றம். இதுதான் நான் முன்வைக்க விரும்புகிற கருத்து. ஆஹா, அவங்கள விட்டு வைக்கிறது இந்த தமிழ் சமூகத்தின் மாபெரும் குற்றம், இதுதான் நான் முன்வைக்கிற கருத்து. அடுத்த தரவுக்கு போவோம். இப்போ ஆரம்பத்திலேயே ஒரு கோவல்கர் வந்து என்ன எழுதுறான்னா, அவர் வேர்ல்டு மிஷன் இதுக்கு, many people in our country hold the view that any venture that we undertake should be based on a grand world thought capable of rendering good to the whole of ஹியூமானிட்டி அச்சீவிங் ஆல் நேரோ லிமிடேஷன்ஸ் ஆஃப் த கண்ட்ரி கம்யூனிட்டி ஆர் ரிலீஜியன். இன் சப்போர்ட் ஆஃப் திஸ் வியூ சம் ப்ரொக்ளைம் தட் இன் திஸ் ஏஜ் ஆஃப் மிசைல்ஸ் அண்ட் ராக்கெட்ஸ் distance has vanished, boundaries of countries have become meaningless, and the whole world has shrunk. They therefore feel that the very concept of country, nation, etc. has become outdated, and that the spirit of world unity alone should inspire all our activities. They conclude that the modern isms, which have taken up internationalism as their watchword, can alone lead us to that cherished goal. Now, the question that naturally poses itself before us is, how far is the task of reorganizing the national life of Hindus taken up by the Rashtriya Swayam Sevak Sangh in conformity with the spirit of world unity and human good? ஏதாவது புரிந்துறாப்பில் இருக்கா? எதுவுமே இல்லை. எடுத்த முதல் வரியே மெனி பீப்புள் இன் அவர் கண்ட்ரி ஹோல்டு த வியூ. யார் அந்த பீப்புள்? எதை வச்சு நீ மெனின்னு சொன்ன? இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்கலி லார்ஜ் சாம்பிள்னா கூட 30 are greater than 13 இருக்கணும். ஏதாவது ஒரு எண்ணிக்கை சொல்லு, 32 பேர் அப்படின்னு சொல்ல, சரி 30 are more இஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கலி லார்ஜ் சாம்பிள், அதனால் மெனி இவன் சொல்கிறான் அப்படின்னு சொல்லலாம். எந்த அடிப்படையுமே சொல்லாமல் இந்த இடத்துல இப்படி பதிவு ஆயிருக்கு, இத்தனை ஆய்வு கட்டுரைகளில் இத்தனை அறிஞர்கள் இப்படி பதிவு செஞ்சுருக்காங்க, இந்த வகையான அறிஞர்கள் அனைவரின் கருத்தும் இதுவாகத்தான் இருக்குது, அதுக்கு இந்த ஆய்வறிக்கை இந்த ஆய்வு நூல் வந்து ஒரு ஆதாரமாக இருக்குது, அப்படி ஏதாவது ஒன்று சொல்லிட்டு அதுக்கப்புறம் போகலாம்ல. எடுத்தோன்னே மெனி பீப்புள் இன் அவர் கண்ட்ரி ஹோல்டு தி வியூ. யார் இந்த மெனி பீப்புள் ஹோல்டு த வியூன்னாக்கா என்ன சொல்ல வர? அவங்க சொன்னாங்கங்கிறியா, அவங்க எழுதி வச்சாங்கங்கிறியா, இல்லை ஏதாவது செஞ்சாங்கங்கிறியா? ஏன்னா ஹோல்டு த வியூனா பிரியாணி அந்த அளவுக்குலாம் வெயிட் இல்லை அப்படின்னு இன்னைக்கு ஒரு வியூ இருக்கலாம். ரெண்டு நாள் கழித்து ஏதாவது அமோகமாக சமைச்சு பிரியாணி சாப்பிட்டதுக்கு அப்புறம் பிரியாணி தான்ப்பா வெயிட்டுன்னு என் மனசு மாறலாம். அப்போ ஹோல்டு த வியூனா எந்த காலகட்டத்தில் ஹோல்டு த வியூ, அந்த ஹோல்டு த வியூ இன்றைக்கி என்னவா இருக்குது, ஹோல்டுலேயே இருக்கா இல்லை போயிடுச்சா? இதெல்லாம் வந்து இன்டேஞ்சிபிள், எந்த வகையிலையும் இதை புரிஞ்சிக்கவே முடியாது. குத்துமதிப்பாக தான் எழுதுகிறான். இந்த ஆரிய புரட்டு என்பதே நேர்களே அடிப்படையில் கற்பனை கதை, அதனாலே குத்துமதிப்பாக நிறைய பேர் சொல்கிறாங்க. எல்லாரும் இதான் சொல்கிறான், எல்லாரும் அதான் சொல்கிறான், நீங்கள் சொல்கிறதான் நாங்களும் சொல்கிறோம், நாங்கள் சொல்கிறதான் நீங்களும் சொல்கிறோம், இப்படியே தான் உருட்டிக்கிட்டு இருப்பாங்களே தவிர யார் எப்போ எங்கே என்ன எதையுமே தெளிவாக சொல்லவே மாட்டான். அது என்ன சொல்கிறான்னா, அது என்ன வியூ, அந்த ஹோல்டு த வியூ, we undertake the venture, any venture we undertake should be based on a grand world thought. உலக அளவுக்கு போயிட்டா மொதல் வரியிலேயே சிந்தனையே, உலக அளவுக்கு நீ போயிட்டல அதுக்கப்புறம் என்ன ஒரு மதம்னு சொல்லி இப்படி சுருக்கிக்கிட்டு இங்கேயே நீ கொண்டு வரணும், உலகம் முழுக்க ஒன்றுக்கு மேற்பட்ட மதங்கள் இருக்கு அங்கெங்கே வந்துச்சு, உன்னோட கிராண்ட் வேர்ல்டு தாட்டில் ஏன்டா உனக்கு மதம் வருது, அந்த கேள்வி ஒன்று வருதா இல்லையா? அடுத்தது ஹோல் ஹியூமானிட்டி அச்சீவிங் ஆல் நேரோ லிமிடேஷன் ஆஃப் கண்ட்ரி கம்யூனிட்டி ஆர் ரிலீஜன். மதத்தெல்லாம் அது எடுத்துக்கூடாதான். இன் சப்போர்ட் ஆஃப் திஸ் வியூ சம் ப்ரொக்ளைம் யார் அந்த சம்மு, எங்கே ப்ரொக்ளைம் பண்ணாங்க, எழுதி வச்சாங்களா, அவங்க பேசினதுக்கு ஏதாவது ஆடியோ ரெக்கார்டிங் இருக்குதா, என்னமாத ஒன்று சொல்லு, சம் ப்ரொக்ளைம் அவ்வளோதான். அதாவது நான் சொல்லுவேன், நீ அதை அப்படியே எடுத்துக்கணும், அதில் ஏன்லாம் நீ கேள்வி கேட்கக்கூடாது. இதுதான் நேர்களே இந்த ஆரிய திமிரு அப்படிங்கிறது. அதாவது இவனுக்கு ஏத்தாப்புல அந்த ஆடியன்ஸும் இருக்காங்க, அதனால தான் இந்த மாதிரி ஆரிய தண்டத்துக்கிட்ட ஏமாறுற வந்தேரி முண்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறது காரணமும் அதுதான். முட்டாப்பை அவன் தான் அப்படி சொல்கிறான்னாக்க, யார் ரசம்மு, எப்படா ப்ரொக்ளைமு, என்ன ப்ரொக்ளமேஷன், என்னத்தையாவது காட்டுறான்னு எவனும் கேட்டிருக்க மாட்டான். சம் ப்ரொக்ளைம் தட் இந்த ஏஜ் ஆஃப் மிசைல்ஸ் அண்ட் ராக்கெட்ஸு பவுண்டரி கண்டிவஸ் மீனிங்லெஸ் ஹோல் வேர்ல்டு ஆஷ் ஷ்ரங்க், உலகமே சுருங்கி போச்சான். அதனால் அந்த ஒரு சிலர் வந்து இந்த நாடு இந்த மாதிரியான சிந்தனைகள்லாம் நேஷ்னாலிட்டி இந்த சிந்தனைகள் எல்லாம் வந்து அழிஞ்சிருச்சு, அது வந்து காலத்தால் கரைஞ்சிக்கிட்டே போகுது அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா பல இசம்ஸ் உருவாகிடுச்சான். அடிப்படையில் இந்த ஆரிய அயோக்கியர்கள் வந்து சமத்துவத்துக்கு எதிரான சிந்தனை உடையவர்கள், சமத்துவத்தை ஏற்க மாட்டாங்க, நீ தான் நான் தான் அப்படின்னா மக்களுடைய உழைப்பில் ஓசியில் தின்னு வளர்ந்தவருங்க, அதனால் உழைச்சி சாப்பிடணுங்கிற எண்ணத்துக்கு இவங்க என்றைக்கும் வரவே மாட்டானுங்க, அதனாலேயே இவங்க சமத்துவத்தை ஏற்க மாட்டாங்க. இப்போ சமத்துவத்தை அதிகமாக பேசுகிறது எப்பவும் விடாமல் வச்சிருக்கிற ஒரு அரசியல் கொள்கை அப்படிங்கிறதுல கம்யூனிசமும் ஒன்று. அதுக்காக உடனே கம்யூனிஸ்ட் கட்சியை பார்த்துட்டு அவங்க இன்றைக்கி அப்படி இருக்காங்களா, கட்சியோட செயல்பாடுங்கிறது வேறு, அவங்க வந்து 5 ரூபா காசு கையேந்திப்பிட்டாங்கன்னா அதுக்கு எதுவும் பண்ணுறதுக்கு இல்லை, அதுக்காக அந்த அரசியல் கொள்கையே வந்து தரமற்றது அப்படின்னு சொல்லிட முடியாது. அப்போ பல இசம்ஸ், அப்போ முக்கியமாக அவங்களுக்கு கம்யூனிசம் பிடிக்காது, எடுத்தோடனே இதை சொல்லாமல் மறைமுகமாக சொல்கிறாங்களாம், பல இசம்ஸ் வந்துருச்சான், எல்லாமே சேர்ந்து இன்டர்நேஷ்னலிசமாக எடுத்துக்கிச்சான், எல்லாமே உலகமே ஒன்று, எல்லோரும் ஒன்றுன்னு சொல்லிக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உலகமே ஒன்று, நாடுகள் இதெல்லாம் வந்து ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சிந்திச்சிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் எப்படி நம்ம நேஷ்னல் லைஃப் ஆஃப் ஹிந்துஸா, ஹிந்துக்களுடைய அந்த தேசிய வாழ்க்கை அதை வந்து எப்படி இந்த ஆர்எஸ்எஸ் ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக் சங்க மதவெறி கூட்டம் வந்து எப்படி வந்து இதை ஒருங்கிணைக்க போகுது இந்த காலகட்டத்தில், அது எப்படி வித் த ஸ்பிரிட் ஆஃப் வேர்ல்டு யூனிட்டி அண்ட் ஹியூமன் குட், நேஷனல் லைஃப் ஆஃப் ஹிந்துஸ்ன்னு சொல்லிட்ட, ஒரு மதத்தை சார்ந்தவர்களின் தேசிய வாழ்க்கைன்னு சொன்ன பிறகு இன் கன்ஃபார்மிட்டி வித் த ஸ்பிரிட் ஆஃப் வேர்ல்டு யூனிட்டி. வேர்ல்டு யூனிட்டியில் எப்படி நீ உன்னுடைய மதத்தை மட்டும் கொண்டாந்த, அப்போ வந்து நேஷனல் லைஃப் ஆஃப் ஆல் ரிலிஜியன்ஸ்ன்னு நீ சொல்ல வேண்டியதானே, அதெல்லாம் கிடையாது, நேஷனல் லைஃப் ஆஃப் ஹிந்துஸ். இது ஏன்னா இது வந்து ஹிந்து ராஷ்டிரம், இவனுங்களுக்கு அமைச்சே தீரணும். ஏன்னா அப்படி ஒன்று இல்லை, இல்லாததை அமைச்சு இந்த நிலத்தை தன்வாயை படுத்திக்கிறதுக்கான முயற்சியில் தான் இருக்காங்க, கிட்டத்தட்ட வெற்றியும் பெற்றுட்டாங்க. இதான் உண்மை. இதுதான் மொதல் சாப்டரில் மொதல் பேராகிராஃபே இப்படி தான் இருக்கு நேர்களே. இதுக்கப்புறமாவும் இந்த புக்கை படிக்கிறவனுக்கு இது வந்து உண்மை அப்படின்னு தோணுச்சுனாக்கா அதிக நேரம் குறுக்க கயிறு கட்டின அயோக்கிய பயல்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவனுங்களுக்கு வந்து இது எங்காலும் எழுதுனது, நம்மவா நமக்காக எழுதுனது, நம்மவா நம்ம பெரியவா எழுதுனது, அதெல்லாம் நம்ம தப்பாக பேசக்கூடாது, இதுபடி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுவாங்கல்ல, அவனுங்க வேணால் இதுக்கு மேலே வாசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் கேள்வி என்னென்னா, ஆரியத்தை எதிர்ப்போம் அப்படிங்கிற இந்த திராவிட கூட்டம் இதை விமர்சித்து எங்கேயும் பார்க்கவே முடியலையே. ஆனால் வருங்கால தலைவர்கள் உங்களுக்கு தெரியணும் இந்த ஆரிய அயோகத்தனம்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவே. நம்ம அடுத்த தரவுக்கு போவோம். சக்சஸ் இன் ப்ராக்டிஸ். Further, it was not mere dry knowledge confined to the intellectual speculations of a few thinkers sitting in their forest hermitages. It was a living thought driving our ancestors, thinkers, administrators, merchants, scientists, artists, and philosophers to reach distant lands carrying that message of world brotherhood. Wherever they stepped, they taught the local people the spiritual and cultural values of life, taught them the sciences of material prosperity as well, and built up a homogeneous brotherhood of nations under their benign wings. Our Hindu society, strong, self-confident and self-effulgent, acted as the fulcrum of that far-flung empire of the spirit. Our arms stretched as far as America on the one side, that was long, long before Columbus discovered America, and on the other side to China, Japan, Cambodia, Malaya, Siam, Indonesia, and all the Southeast Asian countries, and right up to Mongolia and Siberia in the north. Our powerful political empire too spread over these Southeast areas and continued for 1400 years. The Shailendra Empire alone flourishing for over 700 years, standing as a powerful bulwark against Chinese expansion. During all these centuries, there were neither uprisings by the local people nor their exterminations, which would have been the inevitable result if there had been the slightest sign of domination or exploitation by a foreign people and a foreign culture. On the contrary, those people were grateful to us. They adored our nation and longed to give up their mortal coils on the banks of Ganga. That stands in glowing contrast to the blood-stained pages of the history of expansion of Islam, Christianity, and now communism, and of the various world conquerors produced by other countries. Even to this day, the basic life pattern of many of those people is Hindu. They bear Hindu names. We find so many Hindu faces all over there, proud of their Hindu heritage, even though many of them are now Muslims by religion. Our society, which has given rise to such great souls down the centuries, each one of them a lustrous star on the horizon of world thought, is still throwing up a host of luminaries right up to the present day, such as Sri Ramakrishna Paramahamsa, who could identify himself not merely with the joys and sorrows of human beings, but with all animate and inanimate objects as well. When he saw a cow thrashed with a whip, he shrieked with pain and red stripes were found on his back. On another occasion, a bullock grazing on a meadow left a bruised imprint of its hoof on his chest. Such is the extent of identification that our great teachers of the science of spirit have attained and preached. The first step. However, today, such a glorious heritage is being condemned and brushed aside by its own children. It has become a fashion these days to deride our ancient ideals and traditions and talk of recasting our society in the mold of other modernisms. But such attempts at supplanting our life pattern by another, paying no heed to the natural blossoming of our innate character, can only result in degeneration. Already we are witnessing the signs of its dreadful effect on our society. Disorganized and diffident, our society has become an easy prey to all predatory forces prowling upon under the garb of various isms and religions. How can a society given to self-derision, weakened by all-round disruption and dissipation, kicked and humiliated at every point by any and every bully in the world, teach the world? How can one devoid of the urge of the capacity to ennoble one's own life, show the path of greatness to others? It is inevitable, therefore, that in order to be able to contribute our unique knowledge to mankind, in order to be able to live and strive for the unity and welfare of the world, we stand before the world as a self-confident, resurgent and mighty nation. The Rashtriya Swayamsevak Sangh has resolved to fulfill this age-old national mission by forging as the first step the present-day scattered elements of the Hindu society into an organized and invincible force, both on the plane of the spirit and on the plane of material life. Verily, this is one real practical world mission, if ever there was one. இப்போ இந்த இதில் இது அதாவது இது ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நகைப்பிற்குரிய ஒரு உப்மா. காரணம் என்னன்னாக்கா எடுத்த உடனே ஒரு உலகத்திலேருந்து அவர் ஆரம்பிப்பார். அது எடுத்த உடனே இட் வாஸ் நாட் மியர்லி ட்ரை. பல பேர் இருந்தாங்களாம் இவங்களுடைய சமூகத்திலேருந்து. நம்மளுடைய சமூகம்னு இவன் சொல்கிறது இந்த ஆரிய சமூகம். இது எப்படின்னாக்கா இருந்த உண்மையை இவங்க ஆளுங்களை ஒரு உற்சாகப்படுத்தணுங்கிற ஒரு நோக்கத்தில் திரித்து அது கூட கண்டதையும் சேர்த்து எழுதி கடைசியாக கொண்டாந்து இந்து ராஷ்டிரம் அப்படிங்கிறதுல கொண்டாந்து முடிக்கிறான். அது எப்படிங்கிறத பார்த்தா பல பேர் இருந்தாங்களாம் இவங்க சமூகத்தில். அண்ட் திங்கராக, அட்மினிஸ்ட்ரேட்டராக, மர்ச்சண்ட்டாக, சயின்டிஸ்ட்டாக, ஆர்டிஸ்ட்டாக, ஃபிலாசஃபராக பல பேர் இருந்தாங்க. வணிகர்கள் இருந்தாங்க, விஞ்ஞானிகள் இருந்தாங்க, கலை பல நிபுணர்கள் இருந்தாங்க, சிந்தனையாளர்கள் இருந்தாங்க. எல்லோரும் உலகம் முழுக்க பரவி இருந்தாங்களாம். அதில் ஒரு இதில் என்ன சொல்கிறேன்னா கொலம்பஸ் அமெரிக்காவை பார்க்குறதுக்கு முன்னாடியே நம்ம ஆள் அங்கே இருந்தான் அப்படிங்கிறான். இப்போ நேட்டிவ் அமெரிக்கன்ஸ்லாம் அங்கே என்ன பிடுங்கிட்டு இருந்தான் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அப்போ அந்த அளவுக்கு அதாவது இருக்கிறவங்க வரலாறை பூரா தன்மையப்படுத்துறதே இவனுங்களுக்கு வேலை. இதுதான் ஆரிய அயோக்கியத்தனத்தின் அடிப்படை அடையாளம். எதாக இருந்தாலும் ஆமாம்மா அது இருக்குது, சாஸ்திரால இருக்கே எல்லாமே. அது எப்படி போட்டான், எப்படி சொல்லு பார்ப்போம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி போட்டான் சொல்லு பார்ப்போம் அப்படிமா. 2000 வருஷத்துக்கு முன்னாடி எங்கடா போட்டான் காட்டு பார்ப்போம்னு எவனும் சொல்ல மாட்டேங்கிறான். அதுதான் இங்கே பிரச்சனையே. அப்போ அமெரிக்காவை கொலம்பஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே இவங்கெல்லாம் அங்கே இருந்தாங்களாம். அது மட்டும் இல்லை, சைனா, ஜப்பான், கம்போடியா, மலையா, சியாம், இந்தோனேஷியா இப்படி பல நாடுகள், இந்த நாடுகள்லாம் அப்போ இருந்துச்சாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. இந்த மாதிரி சவுத் ஈஸ்ட் நாடுகள்லாம் அதுவும் மங்கோலியா, சைபீரியா வரைக்கும் எல்லா இடத்துலையும் இவங்க தான் இருந்தாங்களாம். அதுவும் 1400 ஆண்டுகளுக்கு அந்த இவங்களுடைய ஆட்சி இருந்துச்சான். சைலேந்திர எம்பையர் அப்படின்னு இருந்துச்சான். அது 700 ஆண்டுகளுக்கு மேலே போச்சான். அது வந்து பவர்ஃபுல் புல்வார்க் எகெயின்ஸ்ட் சைனீஸ் எக்ஸ்பேன்ஷன். அன்னைக்கு காலத்திலேயே இவங்களோட சைலேந்திர எம்பையர் சீனாவுடைய ஆதிக்கத்துக்கு அப்படியே அதோடய வளர்ச்சிக்கு எதிராக நின்னாங்களாம். இன்னைய வரைக்கும் அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சைனீஸை பார்த்து ஒரு கல்லாக அது விட்டுறிஞ்சிருப்பேன் எங்களோட நினைக்காது. டியூரிங் ஆல் தி செஞ்சுரிஸ் தெர் ஆர் நெய்தர் அப்ரைஸ் அம்மா. இத்தனை இது வந்தப்போ அங்கெல்லாம் எந்த பிரச்சனையும் வந்ததே கிடையாது. அது வந்து இவங்க தான் எல்லாத்துலேயும் இருந்தாங்களா. கடைசியாக என்ன பண்ணிட்டாங்களாம், அந்த கான்ட்ரரி தோஸ் பீப்புள் ஆர் கிரேட்ஃபுல் டு அஸ். இந்த மாதிரி பல எல்லா நாடுகளையும் நம்ம தான் ஆட்சி செஞ்சோம், ஆனால் அவங்களாம் நமக்கு எதிராலாம் எதுவும் செயல்படவே கிடையாது. அது நமக்கு எதிராக செயல்படுறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், நம்மளை ரொம்ப ஆதரிச்சாங்க. தே அடோர்ட் அவர் நேஷன் அண்ட் லாங்டு டு கிவ் அப் தேர் மார்டல் காயில்ஸ் ஆன் த பேங்க்ஸ் ஆஃப் கங்கா. நம்மளை ரொம்ப ஆதரித்து அவங்களுடைய கடைசி தருணம், நான் வந்து கங்காவில் தான் நான் போய் கலக்கணும், நான் இறந்தனாக்க என்னுடைய கடைசி இறுதி சடங்கு முடித்த பிறகு என்னை நீங்கள் கங்காவில் தான் போடணும், அப்போ தான் எனக்கு மோட்சம் கிடைக்கும். அந்த அளவுக்கு அவங்க நம்புனாங்களாம். இப்போ இதில் கண்டமேனிக்கு இவன் கதை விட்டுருக்கான். ஆனால் இந்த கதையில் அடிப்படையில் ஒரு லைன் வந்து உண்மையாக இருக்குது. என்னன்னாக்க இவர்கள் எங்கேயுமே வந்தேரியல், இவர்களுக்கு அதாவது ஆரியர்களுக்கு நாடுங்கிறதே ஒன்றும் கிடையாது. இவன் சொல்கிற மாதிரி அமெரிக்காவில் இருந்தேன் அப்படிலாம் கிடையாது, அங்கெல்லாம் நேட்டிவ்ஸ் இருந்தாங்க, அது வேறு கதை. அதை யூரோப்பியன்ஸ் தான் அங்கே போய் கொண்டாங்க, அந்த வரலாறு நமக்கு தெரியும். ஆனால் இவன் எங்கே இவனுக்குன்னு ஒரு சொந்த நிலம் இல்லை. அதனால் நாடு விட்டு நாடு போய் எந்த இடத்துலையும் இவனுங்க யோக்கியமாக நடந்துக்கலாம், அடித்து விரட்டி விட்ருக்காங்க, இவங்களும் ஓடி வந்துக்கிட்டே இருந்திருக்காங்க. போகிற இடத்துலாம் கடைசியாக வந்து பூந்தது இது. இங்கே இருக்கிறவன் முட்டாப்பேடா, இவன் எதை சொன்னாலும் நம்புறான்டான்னு தெரிஞ்சுது, உக்காண்டான். இதுதான் இங்கே வந்து நடந்திருக்கு. அப்போ பல நாடுகளில் இவங்களோட சைலேந்திர எம்பையர் இருந்துச்சான். ஆனால் அவங்க யாரும் இவங்களுக்கு எதிராக சிந்திக்கலையா, கங்காவில் தான் அவங்க கரை கலக்கணும் அப்படின்லாம் அவர் ஆசைப்பட்டாங்களாம். எங்கே கூடாந்து கொடுக்குறாங்க அதுவும் சொல்கிறார். தேட் ஸ்டாண்ட்ஸ் இன் க்ளோயிங் கான்ட்ராஸ்ட் டு த பிளட் ஸ்டெயின்ட் பேஜஸ் ஆஃப் த ஹிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் இஸ்லாம், கிறிஸ்டியானிட்டி அண்ட் நோ கம்யூனிசம். எப்படி சொல்லாமல் அடுத்து உடனே இவனோட எதிரி கொண்டான். இது இதெல்லாம் வந்து இஸ்லாம், கிறிஸ்டியானிட்டி, கம்யூனிசம் இதோடைய வளர்ச்சியோட ஒப்பிடும்போது அப்படியே நேர்மாறாக இருந்துச்சான். ஏது ஆதாரம், இந்த ஏதாவது ஒரு ஆதாரத்தை எங்கேயாவது இவனை காட்டுறானா, இல்லை. ஆனால் இப்படியே சொல்லிக்கிட்டே போகிறான். கடைசியில் இப்போ இந்த மாதிரி வந்து எல்லாமே ஹிந்து தானா, இன்னமும் பல நாடுகளில் ஹிந்து பெயர் வச்சுக்கிட்டு இருக்காங்களாம். அவங்களில் சிலர் முஸ்லீமாகவும் இருக்காங்களாம், மதமாக முஸ்லீமாக இருந்தாலும் அவர்களெல்லாம் ஒரு காலகட்டத்தில் ஹிந்துக்கள். இவங்களை பொறுத்த வரைக்கும் உலகமே இந்து உலகம் அப்படி தான் இருந்திருக்கு. இந்த இப்படி ஒன்று இருக்குது. அதில் வந்து ஸ்டில் த்ரோயிங் அப் அ ஹோஸ்ட் ஆஃப் லியூமினரிஸ், இப்படி வந்து இந்த உலகம் முழுக்க இவர்கள் இனம் வந்து பெரிய லியூமினரிஸ் ரொம்ப புத்திசாலியான சிந்தனை. யார், ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சா. அவன் அதுக்கு முன்னாடி யார்றான்னாக்க இது சொல்லலை. இவன் ராமகிருஷ்ண பரமஹம்சா தானே. அவங்கெல்லாம் போட்டுட்டு வந்து identify himself not merely with the joys and sorrows of human beings, but with all animate and inanimate objects. அவர் ராமகிருஷ்ண பரமஹம்சா மனிதர்கள் மட்டும் இல்லை, உயிரில்லாத பொருட்களோடய அவர் ரிலேட் பண்ணிக்குவார். அதுக்கு ஒன்றாச்சுன்னா இவருக்கு ஒன்று ஆகுமா? அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இவர் வந்து சொல்கிறாரு என்னென்னா, ஒரு பசுவை வந்து ஒருத்தன் சாட்டையால் இப்படி அடித்தானா, அது அடித்ததும் இவருக்கு வலி வந்து இவர் கத்துனாராம். பார்த்தா இவரோட முதுகில் வந்து சாட்டையால் அடித்த தடமே வந்துருச்சான். எப்பேற்பட்ட பரமஹம்சா அரேடே, இது வந்து குரலி வித்த ஹம்சான்னு வேணால் அவனுக்கு பேர் வச்சுருக்கணும். மாட்டை அடித்ததுக்கு உன் முதுகில் கோடு வருதுன்னா அப்புறம் அது குரலி வித்த தானே. அது இன்னொரு இதில் எப்படின்னாக்கா, புல்லக் கிரேசிங் ஆன் அ மெடோ லெஃப்ட் அ புரூஸ்ட் இம்ப்ரிண்ட்ஸ் ஆஃப் இட்ஸ் ஹூஃப் ஆன் இஸ் செஸ்ட் அடே. ஆன் அனதர் அகேஷன் அ புல்லக் கிரேசிங் ஆன் அ மெடோ, இன்னொரு இடத்துல ஒரு மாடு மேய்ஞ்சிக்கிட்டு இருந்திருக்கு, புரூஸ்ட் இம்ப்ரிண்ட்ஸ் ஆஃப் இஸ் ஹூஃப் ஆன் இஸ் செஸ்ட். அதோட தடம், அதோட அந்த குழம்போட தடம் வந்து அவரோட நெஞ்சிலே வந்து, சச் இஸ் த எக்ஸ்டென்ட் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் தேட் ஆர் கிரேட் டீச்சர்ஸ் ஆஃப் த சயின்ஸ் ஆஃப் ஸ்பிரிட் ஹேவ் அட்டைண்ட் அண்ட் ப்ரீச். எப்படி சொல்கிறாங்க, கிரேட் டீச்சர்ஸ் ஆசிரியர்கள்லாம் இவங்களாம் எப்படின்னா, சயின்ஸ் ஆஃப் ஸ்பிரிட், ஆன்மாவுடைய அறிவியல் அதை கற்றுக் கொடுக்குறவங்களாம் ஹேவ் அட்டைண்ட் அண்ட் ப்ரீச்டு. அதாவது மாட்டை அடித்தப்போ இவன் முதுகில் கோடு வந்துருச்சு, எந்த இதுக்கெல்லாம் ஏது ஆதாரம், ஏதாவது ஒன்று காட்டுறாங்கன்னா, அப்படி ஏதாவது ஒன்று இருந்துச்சா அப்படிலாம் மாட்டை ஒருத்த சாட்டையால் அடித்தா மாட்டோட உடம்புல தானே கோடு வரும், ஒரு மனுஷனோட உடம்புல கோடு எப்படி வரும், இது ஒரு கேள்வி. அதுக்கப்புறமா எங்கேயோ மாடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறது, அதோட குழம்புடைய அச்சு, அது கால் தடம்ங்கிறது வந்து இன்னும் ஒரு மனுஷனோட நெஞ்சில், இவன் நெஞ்சில் மிதிச்சிருக்குன்னு சொன்னா கூட சொல்லலாம். அது மாட்டுக்கிட்ட போய் இவன் என்ன பண்ணான்னு தெரில, அதனால ஓங்கி ஒன்று விட்டுருக்கு, அதான் என் பார்வை. ஆனால் அதுக்கு கூட ஆதாரம் இல்லை, அட உதச்சிதுனாவது காட்டுறதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கா, இல்லை. இப்படியே குத்து மதிப்பாக அவனுங்க உருட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. அதில் வந்து எப்படி சொல்கிறான்னா, இன்றைக்கி வந்து நம்மளுடைய வரலாறை கேலி பண்ணி பேசுகிறதே ஒரு பெரிய ஃபேஷன் ஆகி போச்சு. இப்படி இருக்கும்போது நம்ம எப்படி நம்மளுடைய சமூகத்தை ஒருங்கிணைக்க முடியும்? சொல்கிற சமூகம் வந்து இந்து சமூகம் அப்படிலாம் இருக்கும். அப்போ அதுக்கு தான் வந்து இந்த ஆர்எஸ்எஸ் இந்த மதவெறி கூட்டம் வந்து தேவைப்படுதான். அதில் வந்து ஃபோர்ஸ் போத் த பிளேன் ஆஃப் ஸ்பிரிட் அண்ட் பிளேன் ஆஃப் மெட்டீரியல், வெரிலி திஸ் இஸ் ஒன் ரியல் ப்ராக்டிக்கல் வேர்ல்ட். இது வந்து வேர்ல்டு மிஷன், ஹிந்துக்களை ஒருங்கிணைக்கிறதுங்கிறது வந்து ஆர்எஸ்எஸ்க்கு வேர்ல்டு மிஷன். அப்படின்னா வேர்ல்டு ஃபுல்லாகவுமே இந்துவாக தான் இருந்திருக்கு, இது வந்து ஒரு ஹிந்து வேர்ல்டு. அயோக்கிய பேலு. ஆனால் இதை போய் நம்பி பல பேர் ஏமாந்தது இல்லாமல், அவன் ஏமாற்றி மக்களும் வாக்களித்து இன்றைக்கி அந்த ஏமாத்தினவன் ஆட்சியிலையும் இருக்கான். இது அவல நிலையின் எல்லைக்கும் அப்பாற்பட்டது. நேர்களே, உங்கள் கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறது இதுதான். இவன் நிஜமாகவே ஆக்கப்பூர்வமாக பயங்கரமாக ஏதாவது எழுதியிருந்தாலும் பரவாயில்ல, எந்த வகையிலையும் எதுவுமே உண்மை கிடையாது. கண்டமேனிக்கு எழுதி வச்சிருக்கிறான், ஏதோ ஒரு 10 வயசு பையன்கிட்ட நீ கனவுல கண்டதை எழுது, ஒரு கற்பனையாக ஒரு கதை ஒன்று எழுதுனாக்கா இந்த மாதிரி தான் அது வந்து முடியும். அடுத்த தடவை பார்ப்போம். ஃபைனல் ரெஃப்யூஜ் ஃபார் மேன்கைண்ட். தேர் ஆர் சம் நேஷன்ஸ் in the world which pride themselves on being progressive modern societies, it would be instructive to examine how far the dominant note of their life, which is the pursuit of material happiness, is conducive to the real progress and happiness of man. The first aspect of this pursuit of pleasure is process of never-ending competition. Each one competes with the other in amassing objects of enjoyment. The second aspect is what is nowadays described as the permissive society. Way to social suicide. We shall start with the second aspect. In simple words, permissiveness means the individual is left free to indulge in whatever way he chooses to enjoy himself. There is no restraint of any kind on him. It is unbridled, licentious behavior with respect to sex, food, drinks, family life, social intercourse and all such aspects. This is also reflected in their talk, writing and thinking as well. Will this type of permissiveness be conducive to the real happiness of man? The first and foremost effect of third trend would be the destruction of social fabric. The social contract theory on which the Western societies are based cannot stem this tide, because the theory is essentially one of mutual understanding between the individual and the society to protect each other's interest. But when the individual begins to assert that it is after all a contract between individuals, that there is no sanctity attached to it, and so he is free to break it, then the basis of social integrity itself falls to the ground. The entity called the society will then disrupt and dissipate, and it requires not much of intelligence to guess what kind of fate awaits the pursuit of happiness by the individual where the society has disintegrated. It is only when the society is looked upon as a living corporate body of which the individual is a limb that the real unifying social consciousness will be ingrained in him. Then alone will he be able to restrain his erratic impulses and harmonize them with the interests of the society. And this is exactly what the Hindu philosophy propounds, giving rise to unhealthy urge. த அதர் எலிமெண்ட் ஆஃப் த மாடர்ன் சொசைட்டி இஸ் காம்படிஷன். இட் இஸ் கிளைம் தட் ஹெல்த்தி காம்படிஷன் இஸ் நெசசரி ஃபார் ப்ராக்ரஸ், பட் இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் காமன் எக்ஸ்பீரியன்ஸ் தட் காம்படிஷன் வில் நாட் ரிமைன் ஹெல்த்தி ஃபார் லாங். பை இட்ஸ் வெரி நேச்சர் இட் கேனாட் ரிமைன் ஹெல்த்தி. வெரி சூன் இட் டீஜெனரேட்ஸ். காம்படிஷன் விச் இம்ப்ளைஸ் பெட்டரிங் ஒன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் ஓவர் த அதர் சூன் கிவ்ஸ் பிளேஸ் டு த அர்ஜ் டு பிகம் பெட்டர் பை புல்லிங் டவுன் த அதர். தீஸ் டேஸ் சச் அ ட்ரெண்ட் இஸ் பிகமிங் மோர் அண்ட் மோர் ப்ரொனவுன்ஸ்ட் ஈவன் இன் ஸ்போர்ட்ஸ். After all, sports is playing for pure joy and for increasing one's skill and efficiency. It should not matter much who wins or loses. But we find that even there, the atmosphere has no more remained cordial. The craze for winning by any means, fair or foul, an unwholesome rivalry are beginning to vitiate that field. If this could happen in the case of sports, then what to speak of other fields where material interests are directly involved? Now, what is all this competition intended for? It is, according to them, to raise the standard of living. Vicious race. Since their concept of happiness centers entirely around the satisfaction of desires of senses, the term raising the standard of living has only come to mean more and more amassing of objects of physical enjoyment, which becomes the major preoccupation of the individual to the exclusion of all other thoughts and aspirations. In order to procure the objects of physical pleasures, accumulation of wealth follows. To achieve more and more wealth, power becomes necessary, but the insatiable hunger for physical enjoyment does not allow one to stop within one's own national boundaries. On the strength of its state power, the stronger nation tries to subdue and exploit the other in order to swell its own coffers. This leads to conflicts and conflagrations, and once this process starts, there is no end to it. Moral bonds are all snapped. Normal human emotions are dried up. The values and virtues which ought to distinguish man from the rest of animal kingdom vanish. And it is this process of degeneration of man that is clothed in attractive terms such as competition and raising the standard of human living. இதில் வந்து இவன் என்ன சொல்கிறான்னா, இந்த வர்ணாசிரம கட்டமைப்பு தான் இவன் அமல்படுத்துறதை பற்றி பேசுகிறான். இவன் எப்படி சொல்கிறான்னா, ஒரு பர்மிசிவ் சொசைட்டியாக இருக்குது, காம்படிஷன்னு ஒன்று வந்துருது, எல்லாரும் வந்து பொருளை சேர்த்துக்கணும்னே ஆசைப்படுறா. அந்த பொருளை சேர்த்துக்கணும்னு ஒரு ஆசைப்படும் போது ஒருத்தரோட ஒருத்தர் போட்டி போடுறா. போட்டின்னு வந்துட்டு அந்த போட்டி வந்து எந்நேரமும் நியாயமாக இருக்கிறது இல்லை, அநியாயமாக ஆயிடுறாங்க. ஒரு பலம் வாய்ந்த, அதுக்கு எடுத்துக்காட்டுனா, ஒரு பலம் வாய்ந்த நாடு ஒரு பலம் இல்லாத நாடு மேலே ஆதிக்கம் செலுத்தி தன்னுடைய கஜானாவை அது நிரப்பிக்குது. இந்த மாதிரிலாம் வந்து வந்துடுது. அப்போ அந்த இப்போ வந்து ஒரு அப்போ அங்கே ஒரு சமூக நீதிங்கிறது ஒன்று இல்லை, இவனுக்கு வந்து அந்த மாரல் தாட்டுங்கிறது இவனுக்கு கிடையாது. ஒரு அறமற்று இவன் செயல்படுறான். அப்போ மிருகம் போல் நினச்ச மாதிரி வாழ ஆரம்பிச்சிடுறான். இது அவ்வளோத்துக்கு வந்து இம்ப்ரூவிங் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஹியூமன் லிவிங், அதாவது வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறோம் அப்படிங்கிற பெயரில் இது வந்து பூட்டப்படுது. அப்போ பர்மிசிவ்னஸ்னால் யார் வேணால் எதை வேணால் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க, அது எப்படி அப்படி விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மேற்கத்திய நாடுகளில் எப்படி சமூகம் சீரழிஞ்சுது அப்படிங்கிற சொல்கிறேன்னா, சோஷியல் கான்ட்ராக்டுன்னு ஒன்று இருக்கும். அந்த சோஷியல் கான்ட்ராக்ட் என்னன்னாக்கா, பொதுவாக சோஷியல் கான்ட்ராக்ட் அப்படிங்கிற சொல்லாடல் எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, ஒரு தனி மனிதன் இந்த சமூகத்தோடு போடும் ஒரு வகையான ஒரு ஒப்பந்தம், அந்த ஊரோட ஒத்துவாழ் அப்படிம்பாங்கல்ல அந்த மாதிரி. ஆனால் இவன் அதில் என்ன சொல்கிறான்னா, சோஷியல் கான்ட்ராக்ட்டுங்கிறது இவன் இதை தான் செய்யணும், இவன் இப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு இருக்கும். அப்போ இது வந்து இரு தரப்பினருக்கு இடையே ஒரு புரிதல் இருக்கும், ஒரு நம்பிக்கை இருக்கும். இவன் இதை செய்வான், அவன் அதை அவன் இவன் அவன் இவனுக்கு உதவான், அவன் இவனுக்கு உதவான், இப்படி இருக்கும். ஆனால் இது ஒரு சோஷியல் கான்ட்ராக்ட், இது வந்து கட்டாயமாக இதை வந்து ஃபாலோ பண்ணணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது. அது நான் ஏன் இதை வந்து கடைபிடிக்கணும், நான் இதை விட்டுட்டு போகலாமே, இது என்ன நமக்குள்ளே இருக்கிற ஒரு ஒப்பந்தம், அதுவும் எழுதப்படாத ஒரு ஒப்பந்தம் தானே, இது பெரிய அறநெறிகள், இது பெரிய கட்டுப்பாடு கிடையாது, கட்டுப்பாடு இல்லைங்கும் போது இதை நான் மீறலாமே அப்படின்னு சொல்லி அதை கண்டுக்காமல் விட்டுடுறான். அப்போ என்ன ஆகுது, ஒருத்தர் மேலே ஒருத்தர் நம்பிக்கை இல்லாமல் போயிடுது. கூடவே இந்த பொருளை சேகரிக்கணும் அப்படிங்கிற இந்த பேராசையில் மக்கள் வந்து ஒருத்தரோட ஒருத்தர் போட்டி போட ஆரம்பிச்சிடுறாங்க. இதனால் சமூகம் மொத்தமே சீரழிஞ்சு போயிடுது. மறைமுகமாக அவனவன் அவனவன் குல தர்மத்துக்கு ஏத்தாப்புல அந்த தொழிலை மட்டுமே செய்ய வேண்டும். ஏன்னா அப்போ கல்விங்கிறது பார்ப்பனருக்கு மட்டும்தான் இருக்கணும், பிராமணனுக்கு இருக்கணும். வியாபாரம் வணிகம்ங்கிறது வைசியனுக்கு இருக்கணும். ஆட்சி அதிகாரம் என்பது சத்திரியனுக்கு இருக்கணும். இந்த மூணு பேருக்கும் சேவை செய்வது சூத்திரனாக இருக்கணும். அப்புறம் இதுக்கும் கீழே அப்புறம் பஞ்சமாம்பான், இந்த மாதிரி பல பேர் இருப்பான், அவர்னாம்பான். அப்போ இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து மேற்கத்திய நாடுகளில் ட்ரை பண்ணாங்களாம். ஆனால் அது ஒரு பெரிய சமூக கட்டுப்பாடாக வைக்கல, அது ஒரு நிபந்தனையாக கிடையாதான். வேணும்னா ஃபாலோ பண்ணலாம், இல்லைனா விட்டுறலாம் அப்படின்னு இருந்ததுனால காலப்போக்கில் அதெல்லாம் கடைப்பிடிக்காமல் விட்டுட்டாங்களாம். கடைசியில் ஒரு காம்படிஷன், எப்படி மெட்டீரியல் லைஃப் வரணும்னு எல்லாருக்கும் அப்படி ஒரு பேராசையில் கொண்டு போய் விட்டுருச்சான். ஏன்டா கடைசி வரைக்கும் ஒரு சமூகத்தை சார்ந்தவங்க பி அள்ளிக்கிட்டே இருப்பாங்க, அவன் பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி படிக்க வச்சு நான் தான் இப்படி இருக்கேன், என் பிள்ளை வசதியாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக அவன் பொருளிட்டு நினைக்கிறது பேராசையா? அயோக்கிய முண்டங்களா? இப்படிப்பட்ட ஆரிய முண்டங்கள்கிட்ட வந்து நம்பி ஏமாறுறவங்கள நம்ம என்ன சொல்ல முடியும், அவங்க தான் ஆரிய அயோக்கியர்கள். அப்போ மறைமுகமாக குலத்தொழிலையும் வர்ணாசிரம கட்டமைப்பையும் எப்படி இவன் உணர்த்துறான்னு பாருங்கள். அதுவும் அட்ராக்டிவ் டேர்ம்ஸ், ரைசிங் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஹியூமன் லிவிங், வாழ்க்கை தரத்தை உயர்த்துறோங்கிற பேரில் இதை அவ்வளோ செஞ்சிடுறாங்க, அதனால் இதெல்லாம் வந்து சரியே கிடையாது, இதனால் சமூகமே சீரழிஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்கிறான். அடுத்து பார்ப்போம். இப்படி தான் இவன் வந்து சமத்துவத்துக்கு எதிரான ஒரு சிந்தனையவே பரப்புறதே வேலையை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது பாருங்கள், டூ பவுன்ஸ் ஆஃப் ரிவர் ஆஃப் லைஃப், த சோல் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் ஆல் தீஸ் ரூல்ஸ் ஆஃப் கான்டக்ட் உட் பி த சுப்ரீம் அர்ஜ் டு ஃபைனலி அட்டைன் த ரியல் ஸ்டேட் ஆஃப் பீயிங், தட் இஸ் மோக்ஷா ஆர் வாட் எவர் நேம் இஸ் கிவன் டு திஸ் ஃபோர்த் புருஷார்த்தா. இட் இஸ் தஸ் தட் ஆல் ஆர் ஃபிசிக்கல் ப்ரொபென்சிட்டிஸ் அண்ட் என்ஜாய்மெண்ட்ஸ் ஆர் ஹெல்ட் பிட்வீன் தர்மா ஆன் த ஒன் ஹேண்ட் அண்ட் மோக்ஷா ஆன் த அதர். ஜஸ்ட் அஸ் த ரிவர் ஃப்ளோயிங் வித்இன் த பவுன்ஸ் ஆஃப் எய்தர் சைட் வில் பி பெனிஃபிஷியல் பட் பிகம்ஸ் டிஸ்ட்ரக்டிவ் வென் இட் பிரேக்ஸ் இட்ஸ் பவுன்ஸ், ஸோ ஆல்சோ இஸ் த கேஸ் வித் த ஸ்ட்ரீம் ஆஃப் ஹியூமன் லைஃப். இட் இஸ் ஒன்லி வென் இட் ஃப்ளோஸ் பிட்வீன் த டூ பவுன்ஸ் ஆஃப் தர்மா அண்ட் மோக்ஷா தட் இட் வில் பி கண்டியூசிவ் டு த ஹாப்பினஸ் ஆஃப் போத் த இண்டிவிஜுவல் அண்ட் த சொசைட்டி. வாட் எவர் இஸ் பர்மிசிபிள் வித்இன் தீஸ் டூ பவுன்ஸ் குட் பி என்ஜாய்ட் பை ஒன் அண்ட் ஆல். இட் இஸ் ஒன்லி திஸ் அரேஞ்ச்மெண்ட் தட் கேன் ஸ்ட்ரைக் அ பேலன்ஸ் பிட்வீன் என்ஜாய்மெண்ட் அண்ட் பீஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் அல்டிமேட்லி லீட் ஒன் டு த ஸ்டேட் ஆஃப் ஹையஸ்ட் பிளிஸ். த மிஷன் ஆஃப் ஹிந்து கன்சாலிடேஷன் தட் ஆர்எஸ்எஸ் ஹஸ் டேக்கன் அப் இஸ் இன்ஸ்பயர்ட் பை திஸ் விஷன் ஆஃப் அன்லாக்கிங் த டோர் ஆஃப் சுப்ரீம் ஹாப்பினஸ் ஃபார் என்டையர் மேன்கைண்ட். And as days goes by, we are confident the so-called progressive modern societies are also bound to take refuge in this ancient yet living wisdom of this holy land. As the Sanskrit saying goes, Tavad garjanti shastrani jambuka vipine yatha na garjati mahateja yavad vedant kesari. The jackals of other theories will be howling only slow, so long as the lion of Vedanta does not give out the great and all-powerful roar. இப்போ எப்படி உத்வேகப்படுத்துறாராம், உற்சாகப்படுத்துறாராம் இவங்க ஆரிய கூட்டத்தை. இப்போ என்ன சொல்கிறான்னா, மோக்ஸா தான் வந்து இங்கே வந்து முக்கியமாக, அப்படின்னா என்ன அப்படிங்கிற சொல்லலை, மோக்ஸாவை எப்படி மெஷர் பண்ணுறது அதை பற்றி இவன் சொல்லலை, இவன் யார் அதை பற்றி பேசுகிறதுக்கு அதுவும் தெரில, இவங்களை மூணு பொறுத்தரையும் அதெல்லாம் அதில் ஃபோர்த்து புருஷார்த்தா மிச்சருக்க த்ரீ புருஷார்த்தா என்ன, எங்கேருந்துனா இது வந்துச்சு, எந்த நூலில் இது இருக்குது, இவர் இந்த நூலில் கூறியதன்படி மோக்ஸா என்பது இதுவாகும், ஆகையாலே அந்த கண்ணோட்டத்தில் இது நமக்கு தேவை அப்படின்னு ஏதாவது சொல்ல வேண்டியதுன்னு குத்து மதிப்பாக அடித்து விடுறது இவனாவே. புருஷார்த்தாவா மோக்ஸாவான், ஆல் ஆர் ஃபிசிக்கல் என்ஜாய்மெண்ட்ஸ் ஆர் ஹெல்ட் வித் தர்மா அண்ட் மோக்ஸா, அதாவது ஒரு ஆறுக்கு ரெண்டு கரை இருக்கிற மாதிரி ஒரு கரை தர்மாவான் இன்னொரு கரை மோக்ஸாவான். இந்த தர்மத்துக்கும் மோக்ஸத்துக்கும் இடையில் என்ன இருக்கோ அதை யார் வேணும் எப்படி வேணால் என்ஜாய் பண்ணிக்கலாமா, எப்படா எத்தனை எம்எம் கேப்பில் இருக்குது, எத்தனை கிலோமீட்டர் கேப்பா மில்லிமீட்டர் கேப்பா, அது எவ்வளோ கேப்பா, அது எப்படி மெஷர் பண்ணுறது, ஏது ஜிபிஎஸ் கோஆர்டினேட், எப்படி இப்போ கரைனாக்க தண்ணி படாமல் இருக்கும், ஆற்றுல குதிச்சிட்டா தண்ணி படும், இப்போ நனைஞ்சா நம்ம ஆற்றுக்குள்ளே இருக்கோம், நனையாமல் இருக்கிறோம்னா கரையில் இருக்கோம், ஏதாவது ஒரு வகைப்பாடு இருக்குல்ல. இவன் சொல்கிற ஆற்றுக்கு ரெண்டு கரை, ஒரு கரை தர்மாவான் இன்னொரு கரை மோக்ஸாவான், இதுக்கு இடையில் என்ன ஃப்ளோ ஆகுதோ அதை வந்து எப்படி வேணாலும் யார் வேணாலும் பயன்படுத்தலாமா. வாட் எவர் இஸ் பர்மிசபிள் வித்இன் தீஸ் டூ பவுன்ஸ் குட் பி என்ஜாய்டு பை ஒன் அண்ட் ஆல் அப்படின்னா, எது மோக்ஸா எது தர்மா, நீ யாரா அயோக்கிய நாயை அதை முடிவு செய்கிறதுக்கு, எந்த அடிப்படையில்டா நீ முடிவு செய்கிற, மோக்ஸா தர்மா தான் ரெண்டு ஆத்தங்கிற அதுக்கு இடையில ஓடுறது தான் ஆறுன்னு அப்படின்னு எவனாவது கேட்டேங்களா, கேட்கலையே. எங்கே இந்த ஆரியத்தை எதிர்க்கும் திராவிடம், இதை கேட்டிருக்கணுமா இல்லையா இந்நேரம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்படி ஒன்று சொல்லிட்டு கடைசியில் இந்த அப்போ இதுக்கு இடையில இதை இது இப்படி வாழணுமா, மோக்ஸாவுக்கும் தர்மாவுக்கும் இடையிலேயே ஆப்ரேட் பண்ணுனா தான் ஹையஸ்ட் பிளிஸ், உச்சக்கட்ட சந்தோஷத்தை கொண்டு போக முடியும். யாரோட உச்சக்கட்ட சந்தோஷம், எனக்கு தேவையில்லாத அந்த உச்சக்கட்ட சந்தோஷம், உன் மோக்ஸாவும் வேணாம் உன் தர்மாவும் வேணாம், நீ என் நாட்டை விட்டு முதல்ல வெளியேறு, இதுதான் என்னுடைய தேவை. அப்படி இருக்கும்போது நான் ஏன் அதை வந்து பழகணும் எனக்கு தெரியலை. ஆனால் இந்த மாதிரியான இதுதான் வந்து அந்த மிஷன் ஆஃப் ஹிந்து கன்சாலிடேஷன், ஹிந்துக்களை ஒருங்கிணைக்கிற அந்த ஒரு நோக்கம் இருக்குதுல்ல, அதுதான் ஆர்எஸ்எஸ்க்கு இதுதான் இருக்கான். அன்லாக்கிங் த டோர் ஆஃப் சுப்ரீம் ஹாப்பினஸ் ஃபார் என்டையர் மேன்கைண்ட், இது ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் இவங்க வந்து சுப்ரீம் ஹாப்பினஸ்ஸை தராங்களாம். சோத்துக்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, மோக்ஸா தர்மா சுப்ரீம் ஹாப்பினஸ்ஸா, பிச்சைக்காரனாங்களா. அடுத்து வந்து இது அதுக்கு உடனே ஒரு சமஸ்கிருத வரியை அவனை சொல்லிடுறான், அது யாருக்கு யார் எழுதுனது எங்கேருந்து எடுத்தான் அதுவும் சொல்லலை. அதில் என்ன சொல்கிறேன்னா, த ஜாக்கல்ஸ் ஆஃப் அதர் தியரிஸ் வில் பி ஹவுலிங் ஒன்லி சோ லாங் அஸ் த லயன் ஆஃப் வேதாந்தா டஸ் நாட் கிவ் அவுட் த கிரேட் அண்ட் ஆல் பவர்ஃபுல் ரோர். அதாவது மற்ற கொள்கைகளின் ஓநாய்கள், மற்ற கொள்கைகளை சார்ந்த ஓநாய்கள் ஊழையிடுமா, எது வரைக்கும் ஊழையிடும்னா, வேதாந்தா வேதங்களை ஏற்கும் சிங்கம் வந்து ஒரு பலமாக ஒரு கர்ஜனை விடுற வரைக்கும் தான் மற்ற கொள்கையை ஏற்கும் ஓநாய்கள் ஊழையிடும் அப்படிங்கிற அப்போ இந்த சமஸ்கிருத வரி எழுதும் பொழுதே இதை எழுதுன அந்த அயோக்கிய நாய்க்கு ஒன்றுக்கு மேற்பட்ட அரசியல் கொள்கை வந்துருச்சுங்கிறது தெரியுது. அப்போ இது வந்து ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம முன்னோர்கள்லாம் கிடையாது, அதுக்கும் மேலே இது தேவ பாஷையில் எழுதுனது, சாமியே வந்து எழுதுனது அப்படிங்கிறது பச்சை பொய். அப்படி இருந்துச்சுனாக்கா, ஏன்னா நீ தான் முதல்ல வந்துட்டியே, நீ தானே உலகத்தையே படைச்ச, அப்புறம் எப்படிரா மல்டிபிள் தியரிஸோட ஜாக்கல்ஸ் உனக்கு தெரிய வந்துச்சு பிச்சைக்காரன் நாய? அப்போ ஜாக்கல்ஸ் ஆஃப் அதர் தியரிஸ் அப்படின்னு ரெஃபர் பண்ணிட்டாலே அதர் தியரிஸே அக்னாலேஜ் பண்ணுறான். இப்போ அதர் தியரிஸ் வந்துருச்சு, நீ ஜாக்கல்னு சொல்லிட்டு போ, ஜாக்கிஜான்னு சொல்லிட்டு போ, அது வேறு விஷயம். லயன் ஆஃப் வேதாந்தா, இப்போ லயன் ஆஃப் வேதாந்தான்னு சொல்கிறானே, இப்போ அதாவது வேதங்களை ஏற்கும் சிங்கம் அப்படின்ட்டான். இப்போ அந்த இடத்துல கேள்வி என்ன வருது அப்படின்னாக்க, வேதங்களை ஏற்கும் சிங்கம், இப்போ சிங்கம் உங்கள் வீட்டுக்கு வந்துச்சா, உங்கள் அம்மா காட்டுக்கு போனாளா, இந்த கேள்வி தான் வருது. இதை பார்த்தா வேறு வழி இல்லை. நீங்கள் வந்து அறம் ஆக்கப்பூர்வம் அவை நகரம்னு பார்த்தா இந்த ஆரிய அசிங்கத்தை நம்மளால் தகர்க்கவே முடியாது நேர்களே. இங்கே வந்து மக்களின் உயிர் ஆபத்தில் இருக்குது, ஒட்டு மொத்தமாக தமிழர் நிலத்தில் தமிழர்கள் அடிமையாகும் நிலைக்கு நம்ம வந்துட்டோம். இதற்கு அடிப்படை இந்த ஆரிய அயோக்கியத்தனம். இதை நம்ம வந்து முழுசாக தகர்க்கிறதுக்கு நம்ம அவை நாகரியம் பார்த்துக்கிட்டு ஆக்கப்பூர்வம் நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு அடுத்த தலைமுறை சோத்துக்கு சிங்கி அடிக்கும். இன்றைக்கே அதுதான் நிலைமை. அப்போ இந்த லயன் ஆஃப் வேதாந்தா வந்து ஒரு பெரிய கர்ஜனை விடாத வரைக்கும், அப்படின்னு விடாத வரைக்கும், ஔ அப்படின்னு மற்ற தேரிகளோட ஓநாய்கள்லாம் வந்து நம்மளை ஓனாயின்னு சொல்கிறது வந்தேரி நாய், எங்கிருந்தோ வந்தவன் நிலமற்ற வந்தேரி, இவனா அந்தி அண்டி நத்தி பிழைக்க நம்ம நிலத்துக்கு வந்தவன், இவன் வந்து இங்கே ஏதோ ஒன்று எழுதிட்டு அதை அந்த எழுதிட்டு அந்த அடிப்படையில் நம்மளே சிறுமைப்படுத்தி பேசுகிறான். இப்படிப்பட்டவர்களை விட்டு வைப்பது ஒரு சமூகத்திற்கு ஒரு மிகப்பெரிய குற்றமாக இல்லையா? இந்த மாதிரி ஆளுங்களை விட்டு வைக்கிறது பேர் தான் அறமா? அறிவு வேண்டாமா? அடுத்த தடவை பார்ப்போம். சேலஞ்ச் ஆஃப் த டைம்ஸ் அப்படின்னு தலைப்பில், ஆஃப்டர் த பிரிட்டிஷ் ஹவ் லெஃப்ட் அவர் கண்ட்ரி, வி ஆர் ஃபேஸ்ட் வித் த ப்ராப்ளம் ஆஃப் டிசைடிங் த ரைட் பேட்டர்ன் ஆஃப் அவர் ஃபியூச்சர் நேஷனல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். தெர் ஆர் டூ மேஜர் பேட்டர்ன்ஸ் ஆஃப் சோஷியல் செட்டப் விச் ஆர் இன் வோக் இன் த மாடர்ன் வேர்ல்ட். ஃபேட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன், ஒன், த ஓல்டர் ஆஃப் த டூ இஸ் கால்ட் டெமோக்ரஸி. இட் ஒரிஜினேட்டட் அஸ் ரியாக்ஷன் டு த அன்பிரிடில் மொனார்கி இன் த கண்ட்ரீஸ் ஆஃப் யூரோப். த இண்டிவிஜுவல் வாஸ் தென் அ மியர் செர்ஃப், devoid of all initiative and freedom, just a toy in the hands of the divine kings. People rose in revolt, overthrew the divine right of kingship, and smashed the power of monarchy of all time. The inspiring slogan of liberty, equality, and fraternity was on the lips of everybody. It was loudly trumpeted from housetops that the long dark night of slavery and tyranny had finally ended, and a new era of individual freedom, sanctity of the individual rights, and equality of opportunity for all had dawned. But by about the same time, the age of machine also had set in. Industries had begun to flourish. Science and technology had begun helping industrialists to set up bigger and bigger plants. Millions of laborers were employed in those engines of mass production. Under the slogan of equality of opportunity, persons with greater intelligence and wealth monopolized all those new avenues of production of wealth and became the unchallenged financial overlords. On the strength of their overwhelming power of money, they even captured the political machinery, and the common people were left high and dry except for a solitary political right to vote, which too they were not free to use under the oppressive economic conditions. Thus, the high-sounding concept of individual freedom only meant the freedom of those talented few to exploit the rest of the common people and reduce them to abject serfdom. The horrible conditions of the laborers, men, women, and even children working in those factories defied all description. They were now groaning under the heels of new tyrants in place of the old. இப்போ இவன் எப்படின்னா, கம்யூனிசம் மாதிரி இவங்களுடைய கொள்கையை வந்து இவர் வந்து பரப்புறாங்க. என்ன சொல்லிட்டான்னாக்கா, தனி மனித சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்துச்சு மன்னராட்சிகள் காலத்தில், நிறைய கொடுமைகள் அடக்குமுறை ஒடுக்குமுறை வரவும் அதை எதிர்த்து ஒரு சிந்தனை வந்துச்சு, அதாவது நம்ம எல்லாரும் வந்து ஒற்றுமையாக இருக்கணும், நமக்கு விடுதலை தேவை, லிபர்ட்டி ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி, நம்ம சகோதரத்துவம் தேவை, நம்ம சமத்துவம் தேவை, நமக்கு சுதந்திரம் தேவை, விடுதலை தேவை அப்படின்லாம் நினைக்க சிந்தனை வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வந்து அந்த தனி மனித சுதந்திரம் அப்படிங்கிற சிந்தனைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து பெரிய புரட்சிகள்லாம் வந்து அந்த மன்னராட்சியெல்லாம் போச்சு. அதே காலகட்டத்தில் அறிவியலும் வளர்ந்துச்சு, இதனால் வந்து பெரிய தொழில் நிறுவனங்கள்லாம் உருவாச்சு. ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா, இப்போ நிறைய தொழிற்சாலைகள் வந்துருச்சு உற்பத்திக்காக, மக்களை வந்து பாமர மக்களை அந்த பணியில் அமர்த்த ஆரம்பித்தாங்க. எல்லாருக்கும் வாய்ப்பு அளிக்கிறோம் அப்படிங்கிற பேரில் ஒரு சில அதிகார வர்க்கம் ஆதிக்க வர்க்கம் வந்து அனைத்து எளிய மக்களையும் வந்து அடிமைகளாக வச்சுக்கிட்டாங்க. இவங்களுடைய உழைப்பில் அவங்க மட்டும் வளர்ந்துக்கிட்டே இருந்தாங்க. அதிக நேரம் இது வந்து கம்யூனிசத்துடைய கொள்கையை பரப்புறதுக்கு இந்த மாதிரியான பேச்சு வரும். இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரே ஒரு உரிமை தான் இந்த மக்களுக்கு கிடச்சிது, அதுவும் வாக்களிக்கிற உரிமை. அதையும் அவங்களால சரியாக பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஆக இந்த தனி மனித சுதந்திரம் என்பதே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரை வந்து அவங்க கையில் ஆதிக்கத்தை கொடுத்து மற்றவங்க எல்லாரையும் அவங்களுக்கு அடிமையாக வச்சுக்கிறதுக்காக தான். அப்போ கடைசியாக என்ன சொல்கிறேன்னா, தேவர் நவ் குரோனிங் அண்டர் த ஹீல்ஸ் ஆஃப் த நியூ டைரன்ஸ் இன் த பிளேஸ் ஆஃப் த வேர்ல்டு. அப்போ மக்கள் வந்து மன்னராட்சி வேண்டாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு மக்களாட்சிக்கு வந்துட்டு, எப்படின்னா டைரண்ட்னால் அந்த கொடுங்கோன்மை ஒரு அரசன். இப்போ ஒரு கொடுங்கோன்மைகிட்டேருந்து தப்பிக்கிறேன்னு சொல்லி இன்னொரு கொடுங்கோன்மை கிட்ட தான் இவங்க சிக்கிக்கிட்டாங்க. அப்போ மக்களாட்சி தத்துவத்தையே ஒரு கெட்டதாக சித்தரிக்கிற அளவுக்கு இவன் இறங்கி போயிட்டான் பாருங்கள். இந்த மாதிரியான புத்தகங்களை வந்து தடை செய்யணுமா இல்லையா? இதை தடை செய்கிறத விட்டுட்டு ஆவணப்படுத்த தடை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அவன் ஆதாரத்தின் அடிப்படையில் தான் அவன் அந்த படத்தை வெளியிடுறான். ஆனால் என்ன ஆதாரம் இதுக்கு இருக்குது? எந்த ஆதாரமும் கிடையாது. ஆனால் அப்படியே, அதாவது மன்னராட்சி, ஏன்னா மன்னராட்சி காலத்தில் தான் இந்த பூசாரி கூட்டம் பேச்சை மன்னர்கள் அப்படியே நம்பினாங்க. அப்போ மன்னராட்சி இருந்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஆலோசனையை சொல்கிறேன், ஜோசியம் சொல்கிறேங்கிற பேரில் இந்த பூசாரி கூட்டம், இந்த ஆரிய வந்தேரி கூட்டம் நல்லா ஓசி ஒரு தின்னுட்டு இருந்தாங்க. அது மன்னராட்சி போய் மக்களாட்சி வந்தது இவனுங்களுக்கு போய் தான் ஆயிடுச்சு. அதுலேயும் என்ன சொல்கிறான்னா, ஒரு சில அதிகார வர்க்கம் பணம் படைத்தவர்கிட்ட ஒட்டுமொத்த மக்களும் மறுபடியும் அடிமையாக தான் ஆனாங்க. அப்படி இருந்தால் எல்லா பெரிய இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஓனராக இருக்க பிராமின்ஸும் அவங்க ஃபேக்ட்ரியை நான் பிராமின்ஸாக வித்துண்டு போகலை. நீ என்னத்துக்கு போயிருக்க? உனக்கு தான் இங்கே தான், நீ ஆரியர்கள் தான் இப்போ இவ்வளோ சொல்கிறல்ல, ஒரு சிலர்கிட்ட அத்தனை பேர் அடிமையாக இருக்காங்கன்னு. அப்போ அந்த அடிமையாக வச்சுருக்கிற ஆதிக்க நிலையில் நீ ஏன் இப்போ இன்றைக்கி இருக்க? யாரெல்லாம் பிராமின் ஓனர்ஸ் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ் எல்லாரும் அந்த ஃபேக்ட்ரிஸை விட்டுட்டு போங்கடா, நீங்கள் வந்து துறவியாக போங்கங்கிற, அதுதானே இந்த இடத்துல நீ சொல்ல வர. அப்படி மக்களாட்சி தத்துவத்தையே ஒரு, இது வந்து மக்களுக்கு ஒவ்வாத ஒன்று, இந்த சமூகத்துக்கு ஒவ்வாதது, மக்களாட்சி தத்துவத்தால் மக்களுக்கே ஆபத்து அப்படிங்கிற ஒரு தப்பான சிந்தனையை, ஒரு அயோக்கியத்தனத்தை எவ்வளோ நாசுக்காக கற்பிக்கிறான் பாருங்கள். அப்போ இது எங்கவா எழுதுனது அப்படிங்கிற ஒரு பெருமையோடு பார்க்குறவன் இதை படித்து ஏமாற தானே செய்வான். அவன் ஏமாந்தது இல்லாமல் மக்களை ஏன் ஏமாத்துறான்? அவன் ஏமாறுறான், ஏமாறல, அது அவன் பிரச்சனை. ஆனால் அவனுடைய பேச்சுக்கு நம்ம சமூகம் ஏமாந்துருச்சே, இது எப்பேற்பட்ட அவலன்னு இல்லையா? அதுலேருந்து நம்ம சமூகத்தை காக்கணுமா இல்லையா? இது வருங்கால தலைவர்கள் இந்த பதிவை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க நீங்கள் தான் செய்யணும். அதுக்காக தான் இந்த தரவை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குறது. அடுத்தது பார்ப்போம். தி ரியல் பேசிஸ் there is only one explanation and that is there is one common living reality in all of us which furnishes the common inner bond. Our philosophy calls it atma. We love and serve one another not because the external relations but because the community of that atma. Yagyavalkya tells Maitreyi, na va are maitreya patyuha kamaya patihi priyo bhavati atmanastu kamaya pratihi priyo bhavati. அதாவது மொழிபெயர்ப்பு என்னன்னா, ஓ மைத்ரேயி, man is not loved by wife because he is the husband but because of the atma in him. It is in this sense that is the same spirit being immanent in all that all men are equal. Equality is applicable only on the plane of supreme spirit but on the physical plane the same spirit manifests itself in a wondrous variety of diversities and disparities. அதாவது மறைமுகமாக பெண்ணடிமைத்தனத்தையே இவன் வந்து கற்பிக்கிறான். என்ன சொல்கிறான்னா, எல்லாத்துக்கும் லிவிங் ரியாலிட்டி, உண்மை, உண்மைங்கிறது என்ன, நிஜங்கிறது என்ன, நம்ம வந்து எதை நம்ம தவற விடுறோம் அப்படின்னாக்கா, அந்த ஃபிலாசபி நம்மளுடைய அந்த கொள்கை என்ன அப்படின்னா, ஆத்மா இதுதான் எல்லாத்துக்கும் அடிப்படை வந்து ஆத்மா. அப்படிமானா நம்ம வந்து ஒருத்தர் ஒருத்தர் மேலே பாசம் வச்சுக்கிறது விரும்புறதுக்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னாக்கா, உறவு முறை கிடையாது, அந்த பிகாஸ் ஆஃப் த கம்யூனிட்டி ஆஃப் தட் ஆத்மா. அதாவது நம்மளுடைய ஆன்மாக்கள் ஒன்றா சேருது, அப்போ தான் நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசமாக பழகுவோம். அதுவும் யாக்யவல்க்யா, இந்த யாக்யவல்க்யா அப்படிங்கிற பிச்சைக்காராக்க போது யாருன்னா, யாக்யவல்க்ய ஸ்மிருதி, மனுஸ்மிருதி அப்படின்னு இருக்குது, அப்புறம் யாக்யவல்க்ய ஸ்மிருதி அப்படின்னு இருக்குது, அப்புறம் பராசர ஸ்மிருதி, ஸ்மிருதி ஸ்ருத்தின்னு பல சாக்கடைகள் இந்த ஆரிய வந்தேரியல் எழுதி விட்டுருக்காங்க. அதில் யாக்யவல்க்ய ஸ்மிருதியை எழுதுனவன் யாக்யவல்க்யா. இப்போ இது அந்த ஸ்மிருதியில் இருந்தால் தான் இருக்கும். யாக்யவல்க்ய ஸ்மிருதியுடைய அந்த தரவுகள், அதோடைய மொழிபெயர்ப்பு, அதோடைய விளக்கம் வந்து இதே நிகழ்ச்சியோட இன்னொரு பதிவில் இருக்குது. நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி பாருங்கள், போட்டு ஓராண்டுக்கு மேலே ஆகுது யாக்யவல்க்ய ஸ்மிருதி. அதில் எவ்வளோ அசிங்கமான சிந்தனைகள் இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி பார்த்துறாதீங்க, அதை நீங்கள் சாப்பிட மாட்டேங்க, அவ்வளோ கேவலமான சிந்தனைகள் அதில் இருக்குது. அதில் வந்து மைத்ரேயிக்கு சொல்கிறாரான், என்ன சொல்கிறாருன்னா, மேன் இஸ் லவ்டு பை ஒய்ஃப் பிகாஸ், அதாவது இஸ் நாட் லவ்ட் பை இஸ் ஒய்ஃப் பிகாஸ், அதாவது ஒரு ஆண்மகனை அவனது மனைவி அவன் தனது கணவன் என்கிறதுக்காகலாம் பிரியப்படுறது இல்லையா, பட் பிகாஸ் ஆஃப் த ஆத்மா இன் ஹிம், தன் கணவன் உள்ளே இருக்கிற அந்த ஆத்மாக்காக தான் வந்து மனைவி வந்து அந்த ஆளை விரும்புகிறாங்களாம். அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது சேம் ஸ்பிரிட் பீங் இம்மேனன்ட் இன் ஆல் தட் ஆல் மென் ஆர் ஈக்குவல். அந்த பார்வையில் தான் ஆல் மென் ஆர் ஈக்குவல். ஈக்குவாலிட்டி இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஆன் த பிளேன் ஆஃப் சுப்ரீம் ஸ்பிரிட். அந்த சுப்ரீம் ஸ்பிரிட் அந்த ஹை எனர்ஜி லெவலில் இன்னைக்கு சொல்லிட்டு ஏமாறுவாங்கல்ல, நீ எந்த சாமி வேணாலும் கும்பிட்டுக்க ஆனால் என்கிட்ட காசு கொடுத்துட்டு கும்பிடு அப்படின்னு சில அயோக்கிய முண்டங்க சொல்லுவாங்க. அந்த சுப்ரீம் ஸ்பிரிட் ஹை எனர்ஜி லெவல் அந்த இடத்துல மட்டும்தான் ஈக்குவாலிட்டி இஸ் அப்ளிகபிள், அந்த இடத்துல மட்டும்தான் சமத்துவம், அந்த இடத்துல மட்டும்தான் எல்லாரும். பட் ஆன் த ஃபிசிக்கல் பிளேன் இந்த நிஜ வாழ்க்கையில் இந்த மெட்டீரியல் வேர்ல்டில் the same spirit manifests itself in a wondrous variety of diversities and disparities. அதே ஸ்பிரிட் வந்து எப்படி இருக்குன்னா பல்வேறு வகையில் இருக்குமா, இங்கே வந்து பன்முகத்தன்மையில் தான் இருக்கு. அதனால் எல்லாரும் ஒன்று கிடையாதுடா, எல்லா மனிதரும் ஒன்றல்ல, ஆணும் பெண்ணும் ஒன்றல்ல அப்படிங்கிறத மறைமுகமாக கற்பிக்கிறான். இப்படிப்பட்டவனை பெத்து வளர்த்து ஆளாக்குனாங்க பாரு, அந்த அயோக்கிய முண்டங்களை விட்டு வச்சுட்டு இந்த சமூகம் செஞ்ச குற்றம். அன்னைக்கே அவங்க கருத்தர சாதனம் பயன்படுத்தியிருந்தாலோ இல்லை அந்த ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் சிறு வயதிலேயே விபத்தில் இறந்து போயிருந்தாவோ இந்த பிச்சைக்கார நாய் வந்திருக்காதுல்ல, இந்த பிச்சைக்கார நாய் வரலன்னா இந்த அசிங்கத்தை எழுதி வச்சிருக்க மாட்டான்ல, இந்த அசிங்கத்தை எழுதி வைக்கலன்னா இதை நம்பி ஏமாந்து நம்ம நாட்டை இன்றைக்கி ஒரு அறக்கிற கூட்டம் ஒன்று வந்து அடித்து பிடிச்சி நாசம் பண்ணிக்கிட்டு இருக்காதுல்ல. ஆனால் என்ன பண்ண, அவங்களும் வாழ்ந்தாங்க, அவங்களும் உயிரோடு இருந்தாங்க, இப்போ இதை பெற்றாங்க, இதை சரியாகவும் வளர்க்கலை. அப்போ அதனால தான் இப்படி வந்துச்சு. அதாவது எப்பேற்பட்ட ஒரு கேவலமான சூழ்நிலையில் ஒரு பிள்ளை பிறந்து வளர்ந்துருந்தா இப்படிப்பட்ட அசிங்கத்தை மனசார எழுதி பிரசுரிக்கும். ஒரு ஒரே ஒரு நிமிடம் நீங்கள் அதை வந்து சிந்திச்சு பார்க்கணும். எவ்வளோ கேவலமான சூழ்நிலையில் ஒருத்தன் வளர்ந்துருந்தான்னாக்கா ஆணும் பெண்ணும் ஒன்றல்ல, ஆண்குள்ள இருக்க ஆத்மாக்காக தான் பெண் அந்த ஆணை விரும்புகிறா. அப்படி சுப்ரீம் ஸ்பிரிட்டுங்கிற பார்வையில் வேணும்னா ஈக்குவாலிட்டி. ஆனால் உண்மையில் இந்த உலகத்தில் அது வந்து பல பன்முகத்தன்மையாக தான் இருக்குது. டைவர்சிட்டிஸ் அண்ட் டிஸ்பாரிட்டிஸ் எல்லோரும் ஒன்று கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறான். சமத்துவத்துக்கு எதிரான சிந்தனையை வந்து எழுதி பிரசுரிக்கிறான்னாக்க அது வந்து அவனுக்கு ஏதோ மூளையில் கோளாறு இருக்குது. ஆனால் அது வந்து அவனுக்கு இருக்கிற ஒரு நோயாக கூட இருக்கலாம். ஆனால் அதை கண்டறிஞ்சு ஒன்று அதை தீர்த்து வைக்கணும். அப்படி இல்லாட்டினா கொண்டு போய் பைத்தியகார ஆஸ்பத்திரியில் சேர்த்து விடணும். இந்த கடமையை அந்த பைத்தியகாரனுடைய பெற்றோரை சார்ந்தது தானே. அந்த பெற்றோர்கள் அவர்கள் கடமையை சரியாக செய்யாததுனால ஒட்டுமொத்த நாடு இன்றைக்கி கஷ்டப்படுது. அதனால தான் இந்த நிகழ்ச்சியோட தலைப்பே வருங்காலத்தில் ஆரிய முண்டங்களாக ஆரிய அயோக்கியனாக மாறுவதிலிருந்து நம்மளுடைய வருங்கால தலைமுறையினர் வருங்கால சந்ததியினரை எப்படி தடுப்பது, எப்படி பாதுகாப்பது. அடுத்த தடவுக்கு போகலாம். அக்கார்டிங் டு அவர் ஃபிலாசபி த வெரி ப்ரொஜெக்ஷன் ஆஃப் த யூனிவர்ஸ் இஸ் டியூ டு அ டிஸ்டர்பன்ஸ் இன் த ஈக்குலிபிரியம் ஆஃப் இட்ஸ் த்ரீ ஆட்ரிபியூட்ஸ் சத்வா ரஜஸ் அண்ட் தாமஸ். அண்ட் இஃப் தேர் இஸ் அ குணசாமியா பர்ஃபெக்ட் பேலன்ஸ் ஆஃப் த த்ரீ ஆட்ரிபியூட்ஸ் தென் த யூனிவர்ஸ் வில் டிசால்வ் பேக் டு த அன்மேனிஃபெஸ்ட் ஸ்டேட். தஸ் டிஸ்பேரிட்டி இஸ் அண்ட் இண்டிவிஜுவல் பார்ட் ஆஃப் நேச்சர் அண்ட் வி ஹவ் டு லிவ் வித் இட். த எஃபர்ட் ஷுட் பி ஒன்லி டு கீப் இட் இன் லிமிட்ஸ் அண்ட் டேக் அவே த ஸ்டிங் பார்ன் அவுட் ஆஃப் இட். ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ். ஸோ எனி அரேஞ்ச்மெண்ட் தட் ட்ரைஸ் டு ரிமூவ் த இன்ஹரண்ட் டிஸ்பேரிட்டிஸ் ஆல் டுகெதர் ஆன் த பேசிஸ் ஆஃப் சூப்பர்ஃபிஷியல் ஈக்வாலிட்டி இஸ் பவுண்ட் டு ஃபெயில். டெமோக்ரஸி ஈவன் அட் திஸ் அட்வான்ஸ் ஸ்டேஜ் இன் த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் இஸ் ஆஃப்டர் ஆல் த ரூல் பை அ ஃபியூ ஹூ ஆர் வெல் வெர்ஸ்ட் இன் த ஆர்ட் ஆஃப் பாலிடிக்ஸ் அண்ட் கேபபிள் ஆஃப் வின்னிங் த மாசஸ் டு தேர் லைன். த கான்செப்ட் ஆஃப் டெமோக்ரஸி அஸ் பீயிங் பை த பீப்புள் அண்ட் ஆஃப் த பீப்புள் மீனிங் தட் ஆல் ஆர் ஈக்குவல் ஷேரர்ஸ் இன் த பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் டு அ வெரி லார்ஜ் எக்ஸ்டென்ட் ஒன்லி அ மித் இன் பிராக்டிஸ். இப்போ என்ன சொல்கிறேன்னா சத்வா ரஜஸ் தாமஸ் இப்படி மூன்றும் சேர்ந்தது தான். அண்ட் இஃப் தெர் இஸ் அ குணசாமியா பர்ஃபெக்ட் பேலன்ஸ் ஆஃப் த்ரீ ஆட்ரிபியூட் தென் த யூனிவர்ஸ் வில் டிசால்வ் பேக் டு த அன்மேனிஃபெஸ்ட் ஸ்டேட். சத்வா ரஜஸ் தாமஸ் இந்த மூணும் கலந்தது தான் இந்த அண்ட சராசரமும். இது மூணும் எந்நேரமும் ஒன்றா இருக்காது, ஆனால் அப்படி ஒன்றா ஆகுமே ஆனால் இந்த அண்ட சராசரமே மாறும். ஆகையாலே எல்லாமே ஒன்று கிடையாது, இது ஒரு நிலையில் எல்லாமே இது மூணும் இருக்காது. அப்போ ஒரு நிலையில் இல்லாமல் இருப்பது என்பது இயற்கையின் நியதின்னு இவன் சொல்கிறான். டிஸ்பாரிட்டி இஸ் அண்ட் இன்டிவிசிபிள் பார்ட் ஆஃப் நேச்சர் ஏற்றத்தாழ்வுகள் என்பது இயற்கையின் நியதி அண்ட் அதோடு நம்ம வாழ்ந்தே ஆகணும். அதனால் அந்த ஏற்றத்தாழ்வுகளை அகற்றவே கூடாது. அந்த ஏற்றத்தாழ்வுகள்னால வர வழிகளை வேணால் நம்ம சரி செய்கிறதுக்கான முயற்சி செய்யணும் அப்படின்னு சொன்னது இல்லாமல் ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ் அதாவது போலி சாமியாரான் அது இவன் சொல்கிறான். அவன் என்ன சொல்கிறான்னா அப்போ இப்படி இதுதான் உண்மை அப்படி இருக்கும் பொழுது இதில் ஏற்றத்தாழ்வுகளை வந்து நம்ம வந்து சூப்பர்ஃபிஷியல் ஈக்குவாலிட்டி மேலோட்டமாக சமத்துவம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இதுங்களை வந்து நம்ம சரி செய்ய முயற்சி செய்யக்கூடாது. மக்களாட்சி தத்துவமும் அதுவும் மேற்கத்திய நாடுகளில் இந்த மாதிரி வந்து சமத்துவங்கிற பேரில் இப்படிலாம் வந்துருச்சு. ஆனால் உண்மையில் ஒரு சிலர் மட்டும் யாருக்கு அரசியல் நல்லா தெரியுதோ அவங்க வந்து ஒட்டுமொத்த ஜனத்தொகையையும் வந்து முட்டாளாக்கி வச்சுருக்கிறதுக்கு தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க. ஆகையாலே இந்த பை த பீப்புள் ஆஃப் த பீப்புள், இது மக்களுக்காக மக்களாலேயே நடத்தப்படுற அப்படிங்கிற அந்த தலைப்பில் இந்த மக்களாட்சி தத்துவம் என்பது இஸ் ஒன்லி அ மித் இன் பிராக்டிஸ், இது ஒரு மாயை, இது நிஜம் அல்ல. அடிப்படை மக்களாட்சி தத்துவத்துக்கு எதிராக ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. உண்மையாகவே செடிஷன் கேஸ் இவன் மேலே போட்டிருக்கணும். ஆன்டி நேஷனல்ங்கிறது இவன் தானே. அப்போ ஆன்டி டெமோக்ராட்டிக் தாட்டை ஒருத்தன் எழுதுனான்னாக்கா நிஜமாகவே அவனுக்கு மூளையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. இது வந்து மென்டல் பிரெயின் வாஷிங்னு எனக்கு சொல்ல தோணல. இது வந்து மூளை செலவெல்லாம் அவன் நினைச்சல. அவனுக்கு வந்து கெமிக்கல் இம்பேலன்ஸ். அவனுக்கு வந்து மாத்திரை கொடுத்து சங்கிலி போட்டு அவனை வந்து அந்த ஒரு பேடட் செல் வச்சுருப்பாங்க அவங்க. ஏன்னா இவனால் இவனுக்கே தான் ஆபத்து. அப்படி தான் அவனை அடைச்சி வச்சுருந்துருக்கணும். ஆனால் அந்த சமூகத்தில் வாழ விட்டதுனால என்ன பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். அடிப்படை மக்களாட்சி தத்துவத்தையே தப்பு அப்படிங்கிறான். ஈக்குவாலிட்டிங்கிறது கிடையாது. இந்த தமஸ் ராஜஸ் சாத்வா இதெல்லாம் ஒரு நிலையில் இருக்கிறது கிடையாது. அப்போ அந்த ஏற்றத்தாழ்வுகள் என்பது இயற்கையின் நீதி. அந்த ஏற்றத்தாழ்வுகளை அகற்ற நீ முயற்சி செய்யக்கூடாது. ஏற்றத்தாழ்வுகள் அகற்றங்கிற பேரில் நீ மக்களாட்சி தத்துவம் கொண்டு வந்தது ஒரு மாயையை தான் கொண்டு வந்திருக்காங்கிறான். இதை நம்பி செயல்படுறவங்கள விட்டு வைக்கிறது இந்த சமூகத்தின் குற்றமா இல்லையா? இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு நம்ம இந்த அயோக்கியர்களை, இந்த ஆரிய அயோக்கியர்களையும், இவர்களை நம்பி நமக்கு எதிராக செயல்படும் வந்தேரி முண்டங்களையும் விட்டு வைப்பது? தாய்மொழி தமிழாக இருந்தாலும் அவன் இந்த இடத்துல வந்தேரி முண்டம் தான். அதுக்கு இது ஏன்னா நீ வந்தேரிகளுடைய கோட்பாடை நீ ஏற்கிறவனாக இருந்தாக்க நீயும் வந்தேரிய. உன் தாய்மொழி எதாக இருந்தாலும் சரி. அடுத்து பார்ப்போம். நாட் ஈக்வாலிட்டி பட் ஹார்மனி. அவர் ஃபிலாசபி ஆன் த அதர் ஹேண்ட் ஹேஸ் பிக்சர்ட் த ஹையஸ்ட் ஸ்டேட் ஆஃப் சொசைட்டி அண்ட் ஆஃபர்ட் ஃபார் இட் அ கோஜென்ட் எக்ஸ்பிளனேஷன் டூ. இட் இஸ் டிஸ்கிரைப்ட் அஸ் ந ராஜ்யம் நச்ச ராஜாங்சீத ந தண்டையோ நச்ச தாண்டிகஹ தர்மேனைவ பிரஜாசர்வா ரக்ஷந்தி ஸ்ம பரஸ்பரம். தேர் எக்ஸிஸ்டட் நோ ஸ்டேட், நோ கிங், நோ பெனல்ட்டி அண்ட் நோ கிரிமினல். ஆல் ப்ரொடெக்டட் ஒன் அனதர் பை வர்ச்சு ஆஃப் தர்மா. தர்மா இஸ் த யூனிவர்சல் கோட் ஆஃப் ரைட் கான்டக்ட் தட் அவேக்கன்ஸ் த காமன் இன்னர் பாண்ட், ரிஸ்ட்ரெயின் செல்ஃபிஷ்னஸ் அண்ட் கீப்ஸ் த பீப்புள் டுகெதர் இன் தட் ஹார்மோனியஸ் ஸ்டேட் ஈவன் வித்வுட் எக்ஸ்டர்னல் அத்தாரிட்டி. தேர் வில் பி நோ செல்ஃபிஷ்னஸ், நோ ஹோர்டிங் அண்ட் ஆல் மென் வில் லிவ் அண்ட் ஒர்க் ஃபார் த ஹோல் அண்ட் இட் இஸ் தர்மா தட் இஸ் டிஸ்டிங்கிஷிங் ஃபீச்சர் ஆஃப் ஹியூமன் லைஃப். அடுத்தும் இதே மாதிரி சமஸ்கிருதத்தில் ஒன்று போட்டுடுறான். ஆஹார நித்ரா பயமைத்துனம் ச சாமானியமேத்த பசுபிர் நரணாம் தர்மோஹி தேஷாமதிகோ விசேஷோ தர்மேன ஹீனாக பசுபிகி சமானாக. ஃபுட், ஸ்லீப், ஃபியர் அண்ட் லஸ்ட் ஆர் காமன் டு போத் அனிமல் அண்ட் மேன். த ஸ்பெஷல் ஆட்ரிபியூட் ஆஃப் மேன் இஸ் தர்மா. Without it, he is no better than an animal. It is through the full manifestation of dharma in human life that human beings will be able to live in that state of highest harmony in spite of inherent disparities in nature. It is like the cooperation of a blind man with a lame man. The lame man gets a leg and the blind man an eye. The spirit of cooperation takes away the sting of disparity. Our view of the relation between individual and society has always been not one of conflict but of harmony and cooperation, born out of the consciousness of a single reality running through all the individuals. The individual is a living limb of the corporate social personality. The individual and the social supplement and complement each other, with the result that both get strengthened and benefited, mistaking means for ends. The essential point, therefore, is the molding of individuals after the real image of man, imbued with the sublime principles of innate oneness and harmony, that is of dharma. Indeed, a system works ill or well according as the men who work it out are bad or good. That is why, in the absence of men inspired with the right spirit, democracy deteriorates into mediocrity and is often reduced to mobocracy. The tragedy of the various theories and isms propounded by the West is that they were taken to be the ends in themselves, to the utter neglect of building the quality of man. They ignore the simple and fundamental truth that systems and isms are at best only means for the fulfillment of man's life. It is mistaking the means for the ends that has landed these attempts in results diametrically opposite to what they had prophesied or expected. Even to this day, democratic countries are plagued by grave social problems arising out of this basic confusion of placing system above man. The system of democracy that they have evolved breeds two evils: self-praise and vilification of others, which poison the peace and tranquility of the human mind and disrupt the mutual harmony of individuals in society. In the present setup, both these are to be freely indulged in during elections. This is the reason why in our national tradition, we did not bother much about the external form of the government, but concentrated upon the molding of man as the chief guiding factor in all our systems. மெனி ஃபார்ம்ஸ் வேர் ட்ரைட் ஹியர் ரைட் ஃப்ரம் ரிப்பப்ளிக் டு மோனார்கி அண்ட் வி ஃபைண்ட் தட் த மோனார்கி விச் பிரெட் சச் டைரனி அண்ட் கேவ் ரைஸ் டு பிளட்டி ரெவல்யூஷன்ஸ் இன் த வெஸ்ட் வாஸ் ஃபவுண்ட் டு பி அ ஹைலி பெனிஃபிஷியல் இன்ஸ்டிடியூஷன் கண்டினியூயிங் ஃபார் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஷவரிங் பீஸ் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி ஆன் த ஹோல் ஆஃப் அவர் பீப்புள் வித்தவுட் த ஸ்பிரிட் ஆஃப் ஃப்ரீடம் அலைவ் இன் எவ்ரி ஸ்பியர் ஆஃப் லைஃப். இப்போ இதில் என்ன சொல்கிறான்னாக்க, சமூகம்ங்கிறது வந்து மனிதர்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து ஒன்றாக சேர்ந்து, இது வந்து ஒரு கார்பரேட் பீயிங்கா, எல்லோரும் வந்து சமூகம் வந்து எப்படி பார்க்கணும்னா, ஒரு குருடனும் இன்னொரு கால் இல்லாதவனும் சேர்ந்து வேலை செய்கிற மாதிரி, இந்த கால் இல்லாதவன் அந்த குருடன் மேலே ஏறி உக்காந்துக்கிட்டான்னாக்க அந்த கால் இல்லாதவனுக்கு கால் கிடைச்ச மாதிரியாச்சு, குருடனுக்கு கண் கிடைச்ச மாதிரியாச்சு. அப்போ பேராசை இல்லாமல் தன்னலம் இல்லாமல் எல்லோரும் சேர்ந்து இப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கு தான் வந்து இருக்கும். நமக்கு தேவை வந்து ஈக்குவாலிட்டி கிடையாது, ஹார்மனி. நமக்கு வந்து சமத்துவம் தேவையில்லை, நம்ம வந்து அமைதி தேவை. நமக்குள்ளே வந்து ஒருத்தர் ஒருத்தர் வெறுத்துக்காமல் இருக்கணும், ஹார்மனி தான் தேவை. நம்ம வந்து பீஸ்ஃபுல்லாக வாழணும் அப்படிங்கிறது தான் முக்கியமாக. அப்போ இந்த வாரி நம்ம அதனாலே நம்ம நாட்டில் வந்து நம்மளுடைய கலாச்சாரத்தில் ஆட்சி முறை என்பது பல்வேறு வகையில் நம்ம முயற்சி செஞ்சோம். எந்த மன்னராட்சி மேற்கத்திய உலகத்தில் பல்வேறு புரட்சிக்கு காரணமாக இருந்துச்சோ, நம்ம நிலத்தில் அந்த மோனார்கி தான் இதுக்கான வழிவகை கொடுத்துச்சு அப்படிங்கிறது தான் இங்கே சொல். அப்போ மறுபடியும் மறைமுகமாக இவன் அந்த வர்ணாசிரம கட்டமைப்புக்கே வரான். அப்போ நீ இந்த வேலை தான் செய்யணும், நீ இந்த வேலை தான் செய்யணும், அவனவன் அவனவன் குல வேலையே செய். ஏன்னா இவன் வந்து எந்த வேலையும் செய்யாமல் உட்காந்த இடத்துல பூசாரித்தனம் பண்ணிக்கிட்டு நான் வேதம் படிக்கிறேன், நான் வேதம் ஓதுறேன். அப்போ புள்ள பிறக்கிறதுலேருந்து சாவுறது வரைக்கும் இவனை கூப்பிட்டு ஓசியில் காசு கொடுத்து பொருளை கொடுத்துட்டு மக்கள் வந்து உழைச்ச காசை எழுந்துக்கிட்டே இருக்கணும், இவர் உட்காந்த இடத்துல ஓசியில் தின்னுக்கிட்டு இருப்பார். இந்த ஒரு வாழ்க்கை வந்து இவர்களுக்கு மன்னராட்சி காலத்தில் தான் கிடச்சிது. அதனாலே கடைசியாக சொல்கிறாம டெமோக்ரஸிங்கிறது வந்து இது மொத்தமாக செதைச்சிருச்சு, நீ வந்து ஈக்குவாலிட்டி ஈக்குவாலிட்டின்னு போய் வந்து சோஷியல் ஸ்ட்ரக்சரே போயிடுச்சு, நீ வந்து இதை வந்து ஏற்றத்தாழ்வுன்னு பார்க்கக்கூடாது, ஒரு குருடனும் ஒரு நொண்டியும் சேர்ந்து பயணிக்கிற மாதிரி தான் நீ பார்க்கணும். அப்போ குருடனுக்கு நம்ம அறுவை சிகிச்சை பண்ணி கண்ணு கொண்டு வருவோம், நொண்டியாக இருக்கிறவனுக்கு நம்ம வேறு ஏதாவது தொழில்நுட்பம் கண்டுபிடிச்சி அவங்க நடக்கிறதுக்கான வசதி கொடுப்போம். இந்த மாதிரிலாம் வந்து யோசிக்க மாட்டாங்க இவங்க வந்து. அந்த குருடன் மேலே இந்த நொண்டி ஏறி உக்காந்துக்கணுமா? அப்போ சொல்லும்போதே ஊனமுற்றவர்களை பயன்படுத்தி சொல்கிறதுனால அது நியாயமான சிந்தனையாக இருக்கணும். அப்போ ஒருவர் ஒரு சார்ந்த ஒரு தொழிலை மட்டுமே செய்யணும், அவர் குலம் சார்ந்த தொழிலை மட்டுமே செய்யணுங்கிற அந்த வர்ணாசிரம கட்டமைப்பை மக்களாட்சி தத்துவத்தில் வந்து அதுக்கான இடம் கிடையாது. இங்கே சமத்துவம் சமூக நிதின்னு வந்துருது, இடஒதுக்கீடுன்னு வந்துருது, எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைச்சிருது. நீ வந்து அப்படி செய்யக்கூடாது, நம்ம மற்ற இடத்துல வேணும்னா புரட்சி காரணமாக இருந்திருக்கலாம், நம்ம ஊர்லலாம் வந்து மன்னராட்சி தான் நல்லது செஞ்சது. ஏன்னா இவனுடைய முன்னோர்கள் ஆரிய வந்தேரிகள் மன்னராட்சி காலத்தில் தான் நல்லா தின்னுட்டு ஷேமாக இருந்தான், அதெல்லாம் போயிடுச்சு. அதனால் இவன் பழசை அவன் கட்டமைக்க பார்க்குறான். தன்னுடைய வாழ்வாதாரத்தை உழைக்காமல் மக்களை சுரண்டி திங்கும் அந்த ஒரு நிலைக்கு திரும்புவதற்கான ஆரிய புரட்டு தான் இந்த மதவெறி அரசியல். இந்த மதவெறி கூட்டம் காவி கும்பல் இவங்க செய்கிறது பூராவுமே இதுதான். மறுபடி இப்போ எத்தனை சாப்டர் நம்ம பார்த்துருக்கோம், இது அவ்வளோத்துலேயும் வந்து அந்த வர்ணாசிரம கட்டமைப்பையே தான் இவன் திரும்ப திரும்ப கொண்டு வரான். மக்களாட்சி தத்துவம் ஒவ்வாது அப்படிங்கிறான், மக்களாட்சி தத்துவம் தப்புங்கிறான், மன்னராட்சி தான் நமக்கு நல்லது செஞ்சுதுங்கிறான். அடுத்து பாருங்கள், பஞ்சாயத் த கார்னர் ஸ்டோன். இன் திஸ் சிஸ்டம் விச் ஹாஸ் பீன் இன் வோக் இன் ஆர் கண்ட்ரி சின்ஸ் ஏன்ஷியன்ட் டைம்ஸ், கிராம் பஞ்சாயத்ஸ் ஹவ் பீன் த கார்னர் ஸ்டோன்ஸ் ஆஃப் ஆர் சோஷியோ எக்கனாமிக் சிஸ்டம். இட் இஸ் தீஸ் பஞ்சாயத்ஸ் விச் த்ரூ வைடனிங் சர்க்கிள்ஸ் ஆஃப் எலெக்ஷன்ஸ் ஃபைனலி எலெக்டட் த அஷ்டபிரதான் சமிதிஸ் த 8-member கேபினட் விச் ஆக்டட் அஸ் த அட்வைசரி கவுன்சில் டு த கிங். தீஸ் பஞ்சாயத்ஸ் வேர் ஃபங்க்ஷனல் இன் தேர் கேரக்டர். அஃப்கோர்ஸ் இன் தோஸ் டேஸ் லைஃப் வாஸ் நாட் சோ காம்ப்ளிகேட்டட் அஸ் அட் ப்ரெசன்ட். தேர் வேர் மெயின்லி 4 ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் அட் தட் டைம். The first group comprised those devoted to study and teaching of material and spiritual sciences. The second, those entrusted with the running of administration. The third were the traders, and the fourth, those engaged in agriculture and allied handicrafts. There was a fifth group also residing in forests and living on hunting and forest produce. This fifth group was called the Nishadha. Representatives of all these five together were taken so as to represent the interests of the society as a whole. மறுபடியும் பஞ்சாயத்து முறைக்கு நம்ம போகணும், பஞ்சாயத்து முறையில் தான் நம்ம வாழணும். அந்த காலத்திலலாம் பஞ்சாயத்து முறை இருந்துச்சு அப்படிங்கிற பெயரில் அந்த பஞ்சாயத்து முறையை விளக்குறேன், பஞ்சாயத்து முறையின் வரலாறை விளக்குறேங்கிற பெயரில் மறுபடியும் வர்ணாசிரம கட்டமைப்புக்கே தான் இவன் கொண்டு வரும். அஷ்டப்பிரதான சமிதி 8 பேராக வச்சுருந்தாங்களாம், தேர்ந்தெடுத்தாங்களாம், அதெல்லாம் இன்றைக்கி வந்து போயிடுச்சான். அவன் அந்த கிராம பஞ்சாயத்து இன்றைக்கி தேதியிலேயே அந்த கிராம பஞ்சாயத்தில் ஒரு புது பிடிஓன்னு ஒரு ஆஃபீஸர் ஒன்று போட்டு அந்த ஆஃபீஸர் கையிலேயே அதிகாரத்தை மொத்தமாக கொடுத்து பஞ்சாயத்து தலைவர் நினச்சாலும் ஊருக்கு எதுவும் செய்ய முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இந்த ஆரிய கட்டமைப்பை வந்து எப்படியாவது இவங்க அமல்படுத்தி ஆகணுங்கிறதுக்காகவே இப்படி செய்கிறாங்க. இதுக்கு திராவிடமும் வந்து இடம் கொடுத்துருச்சு. இதை நம்ம ஏற்கனவே ஒரு பதிவில் போட்டிருக்கோம், நீங்கள் தேடி பாருங்கள். இந்த பஞ்சாயத்து பொசிஷனை வச்சே அந்த பதிவு இருக்குது, அதுக்கு ஆதாரமும் அங்கே அந்த பதிவில் காட்டியிருக்கு. ஆனால் இதில் என்ன சொல்கிறேன் பாருங்கள், அதில் வந்து மெயின்லி ஃபோர் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ், மறுபடியும் இந்த நாலு வகை கொண்டாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு குரூப் கம்ப்ரைஸ் தோஸ் டிவோட்டட் டு ஸ்டடி அண்ட் டீச்சிங் ஆஃப் மெட்டீரியல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் சயின்சஸ், அப்போ இதெல்லாம் வந்து படித்து பாடம் கற்றுக்கிட்டு கொடுக்கறதுக்கு ஒருத்தனா. அதுக்கப்புறமா செகண்டு ட்ரஸ்ட் வித் ரன்னிங் தி அட்மினிஸ்ட்ரேஷன், ஆட்சி அதிகாரத்துக்கு இன்னொரு குழுவான். அப்புறம் மூணாவது வந்து ட்ரேடர்ஸ் தான், அவன் வணிகம் செய்கிறதுக்காக மூணாவது குழுவான். நாலாவது வந்து விவசாயம் கலை இதிலெல்லாம் வந்து நாங்கள் செஞ்சாங்களாம். அதுக்கப்புறம் கலை கைத்தொழில் அதுக்கெலாம். அதுக்கப்புறமா அஞ்சாவது கூட்டமும் ஒன்று இருந்துச்சான், அவங்க வந்து காடுகளில் தான் வாழ்ந்தாங்களாம், அவங்க வேட்டையாடி காட்டில் இருக்கிறத மட்டும்தான் சாப்பிட்டாங்களாம். இந்த அஞ்சாவது குரூப்பை நிஷாதா அப்படின்னு வேற அவங்க சொல்லிக்கிட்டாங்களாம். இந்த அஞ்சையும் சேர்த்து தான் நம்ம வந்து சமூகம் அப்படின்னு நம்ம கட்டமைச்சோம். மறுபடி வர்ணாசிரம கட்டமைப்புக்கே இவன் வராம பாருங்க. வேறு சொல்லாடல் பயன்படுத்துகிறான், வேற கதை பயன்படுத்துகிறான், வேற தலைப்பில் எழுதுகிறான். மறுபடி சமத்துவத்துக்கு எதிராக வர்ணாசிரம கட்டமைப்பையே தான் கொண்டு வரான். இதெல்லாம் படித்து நம்பி ஏமாந்தவன் இந்த இடஒதுக்கீடு சமூக நீதிங்கிற சிந்தனைக்கு எதிராக தானே சிந்திப்பான். அப்போ என்ன அந்த இடஒதுக்கீடுங்கிற அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் எல்லாருக்கும் கல்வி எல்லோருக்கும் வேலை வாய்ப்புங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாகுது. அதை எடுத்துட்டா இவன் மறுபடி இதே நிலைக்கு இவன் அத்தனை பேரையும் கொண்டு வந்துருவான். அதுக்கு தான் இடஒதுக்கீடு எடுன்னு சொல்றதுக்கு பதிலாக வர்ணாசிரம கட்டமைப்புன்னு சொன்னாலும் கெட்டவன் ஆகி போயிடுது. ஏன்னா பல பேர் அப்படி நூல் எழுதி வச்சுட்டாங்க, நேரடியாக அதை சொல்லாமல் மறைமுகமாக அதையே திரும்ப திரும்ப எத்தனை சாப்டர்ல எழுதியிருக்கான் பாருங்க. அடுத்தது பாருங்க, ஸ்ட்ரைக்கிங் அ பேலன்ஸ். ஸோ வி ஹாவ் டு ஸ்ட்ரைக் அ பேலன்ஸ் இன் விச் த இண்டிவிஜுவல்ஸ் இன்சென்டிவ் இஸ் கெப்ட் அலைவ் அண்ட் அட் த சேம் டைம் டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் த ப்ரொடியூஸ்ட் வெல்த் இஸ் ஆல்சோ பிராட் அபவுட். ஃபார் திஸ் பர்பஸ் சம் ரிஸ்ட்ரெயின்ஸ் வில் ஹாவ் டு பி பிளேஸ்ட் ஆன் த இண்டிவிஜுவல். த கான்செப்ட் ஆஃப் பர்சனல் ஃப்ரீடம் கெனாட் பி சோ நேரோலி கன்ஸ்ட்ரூட் அஸ் டு ஹார்ம் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த கம்யூனிட்டி அட் லார்ஜ். ஃப்ரீடம் ஆஃப் த இண்டிவிஜுவல் டு அமாஸ் அண்ட் என்ஜாய் த வெல்த் ஹேஸ் டு பி கெப்ட் வித்இன் சர்டன் லிமிட்ஸ் சோஸ் டு என்ஷுர் ஃப்ரீடம் ஃபார் ஆல் அதர்ஸ் இன் த சொசைட்டி டு ஹாவ் த சேம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் லீடிங் அ ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் மெட்டீரியல் லைஃப். ஹியரின் கம்ஸ் த ஜீனியஸ் ஆஃப் த ஹிந்து வியூ பாயிண்ட் விச் ப்ரிப்பேர்ஸ் த இண்டிவிஜுவல்ஸ் மைண்ட் ஃபார் திஸ் அட்ஜஸ்ட்மெண்ட். ஹீ இஸ் எஜுகேட்டட் அண்ட் என்லைட்டன் வித் ரிகார்ட் டு த ட்ரூ நேச்சர் ஆஃப் ஹாப்பினஸ். த கோல் தட் இஸ் கெப்ட் பிஃபோர் ஹிம் இஸ் நாட் மியர்லி ஆஃப் ஃபிசிக்கல் என்ஜாய்மெண்ட், தட் இஸ் நாட் கோயிங் டு கிவ் ஹிம் லாஸ்டிங் ஹாப்பினஸ். ஃபார் தட் ஹி ஹாஸ் டு ரைஸ் பியாண்ட் இஸ் டிபெண்டன்ஸ் ஆன் த ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ், பிளஞ்ச் இன் டு த டெப்த்ஸ் ஆஃப் இஸ் ஓன் பீயிங் அண்ட் டிஸ்கவர் தட் எட்டர்னல் அண்ட் பவுண்ட்லெஸ் ஓஷன் ஆஃப் ஜாய் அண்ட் பிளிஸ். ஹீ வில் தென் ரியலைஸ் தட் த பீப்புள் அரவுண்ட் ஹிம் ஆர் ஆல்சோ மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஆஃப் த சேம் ஸ்பிரிட் அண்ட் தட் த என்ஜாய்மெண்ட் ஆஃப் த ஃப்ரூட்ஸ் ஆஃப் இஸ் லேபர் பை தெம் இஸ் ஈக்விவலன்ட் டு ஹிஸ் ஓன் என்ஜாய்மெண்ட். இட் இஸ் அகெயின்ஸ்ட் த பேக்ரவுண்ட் ஆஃப் திஸ் லைஃப் ஆட்டிடியூட் தட் அ பேலன்ஸ் குட் பி அச்சீவ்ட். த இண்டிவிஜுவல் குட் பி அஷ்யூர்ட் ஆஃப் இஸ் ரைட் டு ப்ராப்பர்ட்டி விச் வுட் எனேபிள் ஹிம் டு மீட் த நீட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வித் ரிகார்ட் டு ஹிம்செல்ஃப் அண்ட் இஸ் ஃபேமிலி. தேர் ஷுட் பி சம் லிமிடெட் ரைட் டு ப்ராப்பர்ட்டி coupled with a ceiling on personal income that is scope for fulfilling his desires for enjoyment to a limited degree while at the same time stipulating his contribution towards fulfilling the needs of the other members of the community. Well, these could form the broad outlines for a pattern of economy which could in the present circumstances ensure both the individual incentive and a just system of decentralization, basis of success. However basic to the success of this system is the proper molding of human attitudes. People should be imbued in the right philosophy of life. They should be able to check their self-centered propensities and be able to identify themselves with the joys and sorrows of their fellow beings. The spirit of self-discipline which alone will bring about this harmonious adjustment and cooperative effort for the all-round development of national prosperity is also to be inculcated. Thus, the building up of such a social structure in which the individuals are imbued with the right perspective regarding the supreme goal of their life, with love and affinity for the entire society and spirit of self-discipline, becomes the one great mission of every son and daughter of this soil. மறுபடியும் இந்த சமத்துவத்துக்கு எதிரான சிந்தனையை இவன் எப்படி கற்பிக்கிறானா, ஒரு தனி மனிதருக்கு எல்லாத்தையும் கொடுத்துடக்கூடாது, எல்லாத்தையும் பெறுவதற்கான வாய்ப்பு தந்துடக்கூடாது, அவங்களுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு வைக்கணும். அப்போ ஒரு அளவுக்கு மேலே பொருளாதாரம் ஈட்டக்கூடாதுன்னு அவங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு வைக்கணும், ஒரு அளவுக்கு மேலே அவங்க நிலம் வச்சுக்கக்கூடாதுன்னு ஒரு கட்டுப்பாடு வைக்கணும். அப்போ காரணம் என்னன்னாக்கா, உனக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் நீ எடுத்துக்கணும், நீ அதுக்கு மேலே நீ எடுத்துக்கூடாது, அது இன்னொருத்தன் எடுத்துக்குவான், ஏன்னா அது அவனுடைய உரிமையா. எந்த அடிப்படையில் முடிவு பண்ணுறது, ஏது அந்த அளவுகோல், யார் அந்த அளவுகோலை உருவாக்குவா, அதை அமல்படுத்துறது யார், யாருடைய பொறுப்பு, எதையும் அவன் சொல்லலை. ஆனால் அதுதான் ஹிந்து வியூ பாயிண்ட்டாம். அந்த சிந்தனையை வந்து அப்படி வந்துடணுமா, நீ வந்து நீ உன்னோடதை மட்டும் பார், உனக்கு என்ன தேவையோ அதை கிடச்சிருச்சா அதான், நீ அம்மாட்டுக்கு சேர்த்துக்கிட்டேலாம் நீ போகக்கூடாது, அப்போ நீ எவ்வளோ வச்சுருக்கணுங்கிறதுல வரணும். அதுவும் எந்த அளவுக்கு சொல்கிறான்னா, தேர் ஷுட் பி அ சீலிங் ஆன் பர்சனல் இன்கம். ஒரு குறிப்பிட்ட சம்பளத்தப்போ இன்னைக்கு தேதியில் ஒரு குறிப்பிட்ட ஜாதி அடையாளத்தை கொண்டவர்களுக்கு மட்டும்தான் உயர் பதவிகள் கிடைக்குது, ஒரு குறிப்பிட்ட ஜாதி அடையாளத்தை கொண்டவர்களுக்கு தான் பணி நியமனம், அந்த பணி உயர்வு, அந்த இதெல்லாம் வந்து கிடைக்குதுன்னு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு மக்கள் மத்தியில் இருக்குதுல்ல, இதுதான் அதுக்கான அடிப்படை. ஏன் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க மட்டுமே அந்த ஹை ரேங்கிங் பொசிஷன்ஸுக்கு போகிறாங்கன்னா, இந்த மாதிரியான ஆரிய வந்தேரிகள் எழுதிய அந்த ஆரிய சாக்கடையை நம்பி வந்தவனுங்க தான் அவனுங்க. எங்கவா இப்படி சொல்லியிருக்கா, எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்துடக்கூடாது, நான் ப்ரொமோட் பண்ணால் எங்கவால தான் ப்ரொமோட் பண்ணுவேன், நீ வேணா உன் கம்பெனியில் நீ உங்காவாக ப்ரொமோட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி வச்சுக்குவான். ஆனால் இப்படியே வச்சுக்கோ, மற்றவன கம்பெனி ஆரம்பிக்க விட மாட்டான். இவங்க மட்டும் எவ்வளோ வேணாலும் சொத்து சேர்த்துக்கிட்டே போவாங்க, யார் இருக்கிறதுலேயே பெரிய பணக்காரங்க, யார் இருக்கிறதுலே பெரிய அதிகாரத்தில் இருக்காங்க, எல்லாமே எடுத்து பாருங்கள், இந்த ஆரிய கூட்டமாக மட்டும்தான் இருக்கும் பெரும்பாலும். அப்போ ஆனால் இவன் என்ன சொல்கிறான்னா, அந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டியே இவர் லிமிட் பண்ணிடணுமா, நீ யார் சொல்கிறதுக்கு, உழைப்பால் ஒருத்தன் உயர்வானே ஆனால் அவனுக்கான வாய்ப்பை கொடுக்க வேண்டியது, இதுதான் மக்களாட்சி தத்துவத்தில் வரும். உழைப்பால் நீ வந்து உயரணும் அப்படின்னாக்க மக்களாட்சி கட்டமைப்புக்குள்ளே உனக்கு அதுக்கான வாய்ப்பு உனக்கு கிடைத்தே தீரும், அனைவருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கணும், அதுதான் மக்களாட்சி தத்துவத்தின் அடிப்படை கொள்கை. ஆனால் இவனுக்கு அதில் எல்லாருக்கும் எல்லாமே கிடைச்சிடக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையிலே சொல்கிறான், எல்லாருக்கும் எதுவும் கிடைச்சிடக்கூடாது, அப்போ உனக்கு கிடைக்கலங்கிறது இன்னொருத்தனை கிடைச்சதுங்கிறத பார்த்து நீ புறமப்படக்கூடாது, அதுவும் அவனுக்கு கிடைக்கிறதும் உனக்கு கிடைச்சதா நினச்சி நீ சந்தோஷப்படணுமா. இது எப்படி ஏற்புடையதாக இருக்கும், தெருவில் ஒருத்தன் குப்பா அள்ளிக்கிட்டு இருக்கான், அவன் வந்து அவன் பிள்ளையும் குப்பாவில் போகணும்னு அவன் நினைப்பானா, நான் தான் இப்படி இருக்கேன், என் பிள்ளை படித்து ஒரு டாக்டராகவோ ஒரு இன்ஜினியராகவோ விஞ்ஞானியாவோ போட்டுமே அப்படின்னு நம்ம ஆசைப்படக்கூடாதா. அப்போ அதிகமாக பொருளீட்டி அவன் பிள்ளைகள் அவன் படிக்க வச்சு அவன் என்ன தொழில் செய்கிறானோ அந்த தொழில் இல்லாமல் அவன் பிள்ளைகள் அவர்களுக்கு பிடித்த தொழிலுக்கு போகிறதுக்கான ஒரு வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். ஓ, பெற்றவனுக்கு இருக்கிற ஒரு அடிப்படை பொறுப்புணர்ச்சி தானே இது, அது அவனுக்கு வரக்கூடாது. உனக்கு அதெல்லாம் வரவே கூடாது, நீ பாட்டு அது உன் பிள்ளை படிக்கணும்னு சொல்லி நீ பாட்டு சொத்து சேர்த்துக்கிட்டே போயிட்டனா உன் பிள்ளை படிச்சு வந்துடுவான், அப்புறமா ஏன் தெருவோ யார் சுத்தம் பண்ணுவான். இந்த அயோக்கியத்தனத்துக்கு ஒரு உறுதுணையாக இந்த சமூக கட்டமைப்பு வேணும், இந்த வர்ணாசிரம கட்டமைப்பு வேணும் என்பதற்காகவே இந்த மாதிரியான அசிங்கத்தை இவன் எழுதி பிரசுரிச்சிருக்கான். இதை அப்போ இதோட இத்தனை தரவுகள் நம்ம பார்த்துட்டோம், இந்த எல்லா தரவுகள்லையும் கதை வெவ்வேறாக இருந்தாலும் வர்ணாசிரம கட்டமைப்பு இதை தான் இவன் அமல்படுத்தணுங்கிறது தான் இவன் வலியுறுத்துகிறான், சமத்துவத்துக்கு எதிரான சிந்தனையை கொடுக்குறான், மக்களாட்சி தத்துவத்துக்கு எதிரானதாகவே கொடுக்குறான். இது அவ்வளவும் ஒரு மதம் சார்ந்து, இது ஒரு சாமி மோக்ஷாங்கிறான் தர்மாங்கிறான், இதை மதம் சொல்லி இதுதான் நம்மளுடைய ஹிந்து லைஃபுங்கிறான், இந்த அடிப்படையில் இந்துக்களை ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிறான். அப்போ எந்த அளவுக்கு இவன் வெற்றி பெற்றுட்டான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்னா, இந்த கடைசியாக இதோட விளைவு என்னவாக இருக்கும் அப்படின்னா, மிச்சம் இருக்கிற தரவுகளை இன்னொரு பதிவில் அது இடஒதுக்கீட்டின் அடிப்படையிலே நம்ம பேசுவோம். ஆனால் இதுவரைக்கும் நம்ம பார்த்த தரவுகள் நம்மளை எங்கே கொண்டு போகுது அப்படின்னாக்க, இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு ரெண்டு பகுதி இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா, அந்த பிரச்சனையும் தீர்வும் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ ஒரு அடிப்படை பிரச்சனை வந்து என்னென்னா, இந்த மாதிரியான சிந்தனையை எழுதி பிரசுரித்து பல ஆண்டுகளாக பல பேர் படித்து இதையே பிரச்சாரம் பண்ணி அத்தனை பேரை நம்ப வச்சதில், இப்போ இன்றைக்கி ஒரு சிந்தனை வந்துடுச்சு, இடஒதுக்கீட்டை அடிப்படையாக கொண்ட ஒரு பிரிவினைவாதம், இடஒதுக்கீட்டே வேண்டாம், எல்லாமே மார்க்கு தான் அப்படிங்க, எல்லாமே மார்க்கு தான், அவனோட போட்டிக்கிடுற அவ்வளவுதான் இடஒதுக்கீடு. ஆனால் இது வந்து புரியலை, புரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சியும் மக்கள் நிறைய பேர் எடுக்கலை. அவன் ஆனால் அந்த அறியாமையிலேருந்து வெளில, இல்லை இல்லை இது என் ஒப்பீனியன், கம்மி மார்க் எடுத்தவனுக்கு வாய்ப்பே வரவே கூடாது, இதே கம்மி அவன் ஆளுங்களோட போட்டிக்கிட்டான்டா, நீ உன் ஆளுங்களோட போட்டிடுவா, அதுதான் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவங்கிறது, அதுதான் நீயும் அவனை உன் தெருவுகளை விடலை, உனக்கு அவனுக்கும் ஆக மாட்டேங்குது, அவனை நீ என்றைக்கு சமமாக பார்க்கல, உங்களுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை இருக்கிற வரைக்கும் அவனோட போட்டி போடு, இதுதான் இடஒதுக்கீடு. ஆனால் அந்த இடஒதுக்கீட்டை தப்பு, ஏன்னா அந்த இடஒதுக்கீடு இருக்கிறதுனாலே இந்த ஆரியர் அல்லாதவருக்கும் எல்லா வாய்ப்பும் வந்துடுது. அதை இவன் நிலைநாட்டுறதுக்காக தான் இவன் இப்படி இப்படி இத்தனை வாட்டியை திரும்ப திரும்ப அந்த வர்ணாசிரம கட்டமைப்பையே கற்பிக்கிறான். அதை நம்பி வந்தவன் அந்த ஆரிய வந்தேரிகள் ஒரு பரப்புரை நடத்துகிறாங்க, பல ஆண்டுகளாக நடத்துகிறாங்க. அதில் இப்போ நம்ம பார்த்தோமே தேசிங்க ராஜா அப்படிங்கிற இந்த வந்தேரி முண்டங்களும் அதை ஏற்றுக்கிட்டு அவங்களும் வந்து இந்த அவங்கவுங்க ஊரில் போய் பேசுகிறாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது, ரிசர்வேஷன்லாம் வச்சு ஏன் ஒரு ஒருத்த மட்டும்தான் சாப்பிட்டுட்டு வர்றான் அப்படிலாம் கிடையாது, எஸ்சிஎஸ்டிக்கு 18% தான், எம்பிசிக்கு 20%, பிசிக்கு 30%, அதனால் 20% ஒவ்வொரு வகுப்பு வாரியாக இருக்குது, குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அத்தனை அதுக்கு ஏத்தாப்பில் கொடுக்கணுங்கிறதும் உண்மைதான். ஆனால் அந்த குடிவாரி கணக்கெடுப்புன்னு ஒன்று எடுத்துட்டா எல்லாருக்கும் எடுத்து எத்தனை சதவீதம் இருக்காங்களோ அதுக்கு ஏத்தாப்பில் கொடுக்கணும். இதில் வந்து நீ வந்து எஸ்சிஎஸ்டிக்கு கிடைக்கக்கூடாதுங்கிற எண்ணத்திலேயே இடஒதுக்கீடு வேணாம் இடஒதுக்கீடு வேணாம் இடஒதுக்கீடு வேண்டாம்னு சொல்லிக்கிட்டே இருந்துட்டு திடீர்னு வந்து குடிவாரி கணக்கெடுப்புன்னு எடுத்தாக்க நீ குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்து புதுசாக இடஒதுக்கீடு நீ மாற்றி அமைக்கணும்னா அதில் எஸ்சிஎஸ்டிக்கும் சேர்ந்து தான் கிடைக்கும். நீ இது வந்து அந்த எனக்கு ஒரு கண்டு போனாலும் பரவாயில்ல, அவனுக்கு ரெண்டு கண்ணு போகணும் போகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் செயல்படுற வரைக்கும் இந்த சமூகத்துக்கு ஒரு சரியான விடுதலை கிடைக்காது. ஆனால் அந்த பிரச்சனைக்கு அடிப்படை என்ன? இந்த ஆரிய வந்தேரிகளின் இப்படிப்பட்ட பரப்புரை இடஒதுக்கீடுங்கிறது இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் எல்லாமும் கிடைத்து விடக்கூடாது அப்படிங்கிற. அப்போ இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னா, இந்த வகுப்புவாரி பிரதிநிதித்துவம், சமூக நீதி போன்ற அரசியல் கொள்கைகள் அரசியலமைப்பு சட்டத்தில் எப்படி இடம்பெறுகிறது என்று படிக்கவும். கான்ஸ்டிடியூஷன் எடுத்து நீங்கள் பாருங்கள், அது நீங்கள் வாசிங்க. ஒரு சில இடத்துல 10 ஆண்டுகள்னு இருக்குது, அது ஒரு சில பதவிகளுக்கு மட்டும்தான் இருக்குது. எல்லா இடத்துலையும் சொல்லுவாங்க ரிசர்வேஷனுங்கிறது 10 ஆண்டு தான், அதுக்கு மேலே கிடையாது அப்படிங்கிறது இவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த கான்ஸ்டிடியூஷன் நீங்கள் எடுத்து பாருங்கள், அதுக்கப்புறமா தெரியும். இன்னொரு ரிசர்வேஷன் இன் தமிழ் அப்படின்னு இதே நிகழ்ச்சியில் இன்னொரு பதிவு இருக்குது, நீங்கள் அதை எடுத்தீங்கனாக்க இந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இந்த ஆரிய வந்தேரிகள் என்ன பரப்புரை செய்கிறாங்களோ, பொய் பரப்புரை, அது எப்படி பொய்ங்கிறதுக்கான ஆதாரத்தையும் நான் காமிச்சிருக்கேன், அரசு ஆவணங்களே அதில் நான் காமிச்சிருக்கேன். ஆக இது வந்து எந்த வகையிலையும் மதிப்பெண் எடுக்காதவங்களுக்கும் ஒரு ஜாதியின் அடிப்படையில் ஒருத்தவங்க மட்டும் சாப்பிட்டுட்டு போகிறதுக்கான திட்டம் கிடையாது. இது வகுப்புவாரி பிரதிநிதித்துவம், அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஏத்தாப்பில் கொடுத்தது. ஒரு காலத்தில் ஒரு பர்சன்டேஜை போட்டாங்க, இன்றைக்கி இதில் பர்சன்டேஜ் மாறிடுச்சு. அது இல்லாமல் அந்த ஜாதி அடையாளங்களுக்குள்ளே பிற மொழியாளர்களும் வந்து திங்க ஆரம்பிச்சுட்டான். அப்போ தமிழர் நிலத்தில் தமிழர்களுக்கு உரிமை கிடைக்கணும்னா வகுப்பு வாரி கணக்கெடுப்பு எடுத்து, குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்து திரும்பி அதை சீரமைக்கணும் தான். ஆனால் அப்படி எடுக்கும்போது அனைவருக்கும் கிடைக்குங்கிற சூழ்நிலை தான் வருமே தவிர எஸ்சிஎஸ்டிக்கு வேண்டாம், முதல்ல இந்த இடஒதுக்கீடே வேண்டாம் அப்படிங்கிற சிந்தனையிலிருந்து வெளியே வரணும். இதுதான் அந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வு. ஆனால் அதோட முதல் படி என்ன? முதல்ல அரசியலமைப்பு சட்டத்தை எடுத்து வாசிங்க, அதுக்கப்புறமா இடஒதுக்கீட்டு சார்பாக உங்கள் மனசில் என்ன சிந்தனை இருக்கோ, என்ன வேணாலும் இருக்கட்டும், இதோ இடஒதுக்கீடு தப்பு, அது அநியாயம், எப்படினாலும் இருக்கட்டும், அதுக்கு சாதகமான ஆதாரம் எங்கே இருக்குன்னு பாருங்கள், அந்த ஆதாரத்தின் உண்மைத்தன்மை என்னன்னு பாருங்கள். சரி, அதுக்கு எதிரான ஆதாரம் என்ன இருக்குன்னு பாருங்கள், அதோடைய உண்மைத்தன்மை என்னன்னு பாருங்கள், உங்களுக்கு உண்மை புரியும். ஒரே ஒரு தடவை ஒரு 5 நிமிஷம் அதுக்காக நேரம் ஒதுக்கி பாருங்கள், இடஒதுக்கீடு வேண்டாம், இடஒதுக்கீடு மோசம் அப்படின்னு நம்புகிற அவங்கக்கிட்ட தான் இதை நான் முன் வைக்கிறேன். அந்த அறிவிட்ட முண்டங்கள் வேறு என்ன சொல்லுவோம், அதிக நேரம் சாமி கும்பிடும் முண்டங்களாக தான் இருக்காங்க. அடுத்த பிரச்சனை என்ன, அடுத்த பரிமாணம் இந்த பிரச்சனை என்னென்னா, சாமி நம்பிக்கை என்கிற பெயரில் வளரும் முட்டாள்தனம். ஏன்னா இது ஹிந்து இந்து இந்துன்னு சொல்லி காவி காவி காவின்னு சொல்லி எல்லோரும் கோயில் இருக்கிற தெருவிலேயே தான் எனக்கு வீடு வேணும் கேட்டால் எனக்கு சாமி வேணும் அப்படின்னு சொல்லிடுறேன். அப்போ அந்த ஆரிய சாக்கடையும் வேணும் அப்படிங்கிறத நீ சொல்கிற. ஆனால் இது எத்தனை பேர் அறிவுக்கு இது எட்டுது அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இதுக்காகவே வந்து நீ ஜாதி சமய மறுப்பாளராக தான் ஆகணுமா, சாமியே இல்லைன்னு தான் நீ சொல்லணும் அவசியம் கிடையாது. ஆனால் இது ரெண்டுக்கு இடையில பேலன்ஸ் என்ன, உண்மை என்னன்னா, வழிபாட்டு முறை என்பதும் மதம் என்பதும் ஒன்றல்ல. எல்லா இனக்கூட்டங்களுக்கும் பல ஆண்டுகளாக பல தலைமுறைகளாக காலங்காலமாக வழிபாட்டு முறைகள்னு இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. ஒரு சிலர் வந்து மரத்தை வேண்டுனா, ஒருத்தன் வானத்தை வேண்டுனா, ஒருத்தன் கடலை வேண்டுனா, ஒருத்தன் ஆற்றை வேண்டுனா, ஒரு சிலர் அந்த உருவ வழிபாடுங்கிற பழக்கமும் ஒரு காலகட்டத்தில் வந்துச்சு. ஆனால் அந்த உருவ வழி வந்து மொழுக்கட்டின்னு ஒரு தூணாக இருக்கும், இல்லை மொட்டையாக ஒரு கல் ஒன்று இருக்கும், அதை வச்சு கும்பிட்டு விட்டுருப்பான் அவ்வளவுதான். அதுக்கு வந்து இந்த கண்ணு மூக்கு காது கையெல்லாம் வச்சு அதுக்கு ஒரு மனித உருவம் கொடுத்து அதுக்கு பெயர் சூட்டி அப்புறமா அந்த பொம்மைகளுக்கு குறுக்க கயிறு கட்டி இதெல்லாம் வந்து இந்த ஆரிய வந்தேரி கூட்டம் வந்து இங்கே இருக்கும் மண்ணின் மைந்தர்களின் வழிபாட்டு முறைகளை அவன் கையகப்படுத்திக்கிட்டு அவனுடைய நாங்கள் சொல்றது தான் நீங்களும் சொல்றேன், எங்க சுப்பிரமணியாவை தான் நீங்க முருகன் சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி உங்கள் அத்தனை பேரையும் அதை வச்சுக்கிட்டு இருக்கான். நீ சாமி நம்பிக்கை சாமிக்கு எதிராக சிந்திக்க மாட்டேங்கிற ஒரு ஒரு திரையை முன்னாடி வச்சுக்கிட்டு இந்த ஆரிய வந்தேரி கூட்டத்துடைய பரப்புரையில் நிப்பி விழுந்துடுற. இதுதான் நம்ம நாட்டில் இந்த பிரிவினைவாதத்துக்கான ஒரு அடிப்படையாக வந்து அமைதாக, வழிபாட்டு முறை என்பது வேறு, நீ கும்பிடு கும்பிடாம போ அது வேறு விஷயம், ஆனால் உன்னுடைய ஐயனாறு சுடலமாடை கல்லேரி முனி இது எல்லா பொம்மைக்கும் நீ வந்து, அதுவும் பொம்மை தான், உன்னுடைய முன்னோர்கள்ங்கிற பேரில் நீயா வச்சது வேண்டிக்கிட்டு இருக்க அவ்வளவுதான். ஒன்று அதை காவல் தெய்வம்னு சொல்லி வெளியில் வைக்க சொல்லிவிட்டான், சொரணை எல்லாம் நீ அதையும் செஞ்சு விட்ட. இன்னைக்கு தேதியில் போய் பார்த்தா இந்த பொம்மைங்களுக்கும் குறுக்க கயிறு கட்டியிருக்கு. அதாவது நீ கடைசி வரைக்கும் சாமிங்கிற பேரில் பிராமினை தாண்டா கும்பிட்டுட்டு இருக்க முட்டாப்பில் அப்படின்னா புரிய மாட்டேங்குது. இந்த குறுக்க கயிறு கட்டுற பழக்கத்துக்கும் தமிழர்களுக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது. அப்போ இந்த சாமி நம்பிக்கைங்கிற பேரில் முட்டாள்தனம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. அந்த தொடரும் முட்டாள்தன சூழ்நிலையில் சமத்துவத்தை உங்களால் கற்பிக்கவே முடியாது. ஏன்னா இந்த ஆரிய வந்தேரிகளின் பரப்புரை அந்த சமத்துவத்துக்கு எதிரானது. அப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இன்னைக்கு தேதியில் வந்து சரி நீ அப்படி சொல்கிறியே, இந்த ஆரிய வந்தேரிகளோட பரப்புரையை கேட்டு தான் இவங்க வந்து இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இருக்காங்களா, இதை பார்த்து தான் சாமி நம்பிக்கையில் இருக்கிறவங்க எல்லாருமே அப்படிப்பட்ட முட்டாள்களா அப்படின்னாக்க, நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ சில நாட்களுக்கு முன்னால் இப்படி தான் ஒரு இந்த வாத்தி அப்படிங்கிற திரைப்படத்துடைய இயக்குனர் வந்து, நான் ஒன்றிய கல்வித்துறை அமைச்சராக மாறினா இடஒதுக்கீட்டே நான் ரத்து பண்ணிடுவேன் அப்படின்னு ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கான். அப்படிப்பட்ட ஆளுங்களை வச்சு தமிழ் நாட்டில் படம் எடுத்து விட்றானே, இனி தமிழர்கள் அந்த படத்தை ஏன் பார்க்கணும்? இந்த கேள்வி வந்து எழுது. அப்போ இந்த மாதிரி வந்தேறி முண்டங்களின் கலை படைப்புகளை பார்க்கறது தமிழ் இன துரோகம். ஏன்னா இது இதுக்கு மேலே ஆக்குப்பூர்வம், எல்லாரையும் அரவணைக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நம்ம வந்து மொத்தமாக நம்ம இனத்தின் அடையாளமே அழியும் நிலைக்கு நம்ம வந்துட்டோம். இதுக்கு மேலே இந்த மாதிரி வந்தேறி முண்டங்களை சகிச்சுக்கிறது அறிவுடைமை ஆகாது. ஆனால் சரி, ஏன்டா இந்த மாதிரி போடுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த கருத்து பதிவுக்கு எத்தனை பேர் என்ன கமெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். சரியானதே அப்படின்னா இடஒதுக்கீட்டை தடுத்துடணும் எடுத்துடணும்னு சொல்கிறது சரியானதே. இன்னொருத்த சொல்கிறான் ட்ரூ ப்ரோ, கரெக்ட், மிக சரியான இது. அதுக்கப்புறம் ஓகே ஆனால் விடமாட்டாங்க, இதை செய்தால் அரசியல் கட்சிகள் செல்லா காசாகி விடுவார்கள், சாதி வச்சு தான் பிழைப்பே நடத்துகிறாங்க. அதுக்கப்புறமா சூப்பர், ஒருத்தன் வந்து கை தட்டுற மாதிரி ஒரு ஜிஐஎஃப் ஃபைலையும் போடுறான். அதுக்கப்புறமா சரிதான், பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு வேண்டும், ஏழைங்கிறதுக்காக எங்கடா ஒதுக்குனாங்க, கல்வியிலிருந்து வேலை வாய்ப்புலேருந்தும், ஜாதி அடையாளத்தை வர்ண அடையாளத்தை வச்சு தான்டா ஒதுக்குனாங்க. அவர் கூறுவதில் என்ன தவறு? ஏன் பட்டியல் இனத்தில் உள்ளவர்கள் வசதி வாய்ப்பாக இல்லையா? அனைத்து குடிகளிலும் பணக்காரனும் உள்ளான், ஏழையும் உள்ளான். எனவே பொருளாதார ரீதியாக இடஒதுக்கீடு வழங்குவதில் என்ன தவறு? ஐயா, யாருமே ஏழைங்கிறதுக்காக ஒதுக்கி வைக்கலை. அப்போ பட்டியல் இனத்தில் உள்ளவர்களுக்கு வசதி வாய்ப்பாக இல்லையானா வசதி வாய்ப்பானவங்க இருக்காங்க, அவங்களுக்கு எல்லா சலுகைக்கும் கிடையாது. அதில் அந்த எக்கனாமிக் ஸ்டேட்டஸுங்கிறது ஒன்று இருக்குது, ஃபேமிலி இன்கம்ங்கிறது குறைஞ்சது இது வரைக்கும் இருக்கிறவங்க தான் அது எலிஜிபிள்னு இருக்குது. அதெல்லாம் நீங்கள் அதை எடுத்து பார்த்தா தானே, அதை பார்க்காம இந்த மாதிரி பரப்புரையை பார்த்தும் வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் வர அந்த போஸ்ட்டை மட்டுமே பார்த்து நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கீங்கிறது தான் இப்போ பிரச்சனையே. அப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதி சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்கங்கிறதுக்காகவே அவங்களுக்கு எல்லாமும் கிடச்சிடாது, அவங்க ஆனுவல் இன்கம் என்னங்கிறது தெரிஞ்சிடும். இன்றைக்கி ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னால் வேணும்னா அந்த மாதிரி வந்து அவன் அந்த ஜாதியாகவே இருக்க மாட்டான், ஆனால் விண்ணப்ப படிவத்தில் அந்த ஜாதின்னு போட்டு அவன் சலுகையை அனுபவிச்சுட்டு போயிடுவான். அதிக நேரம் மற்றவங்க தான் அந்த மாதிரி ஜாதியை மாற்றி சொல்லி சலுகையை பயன்படுத்தியிருக்காங்களே தவிர அப்படிலாம் இருந்துச்சு. இன்றைக்கு தேர்தல் அப்படி ஏமாற்றவும் முடியாது. ஆனுவல் இன்கம் பொருளாதார அடிப்படையில் தான் இருக்கிற இடஒதுக்கீடு சலுகைகளும் கொடுக்கப்படுது. இது உருவாக்குனதே அப்படி தான், இது இன்றைக்கு தேர்த்து வந்தது இல்லை, காலங்காலமாகவே அப்படி தான் இருக்குது, ஆனால் அது அவனுக்கு புரியலை. அப்புறமா இன்னொருத்த வந்து, நான் தமிழன்டா, நீ ஜாதியை ஒழி தப்பில்லை, நீ முதலில் யார், தமிழனா திராவிடனா, என்ன சொல்ல வரான்? ஒருத்தன் வந்து இடஒதுக்கீடை எடுத்துருவேன் அப்படின்னு சொன்னதுக்கான ஒரு பதிவில் இவன் வந்து தமிழனா திராவிடனா இவன் தனியாக அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் இது எந்த பேஜில் கேட்குறான்னா, ஐ சப்போர்ட் என்டிகே, நாம் தமிழர் கட்சியோடைய ஒரு இது. நிஜமாவே நாம் தமிழர் கட்சியோட தம்பிகள் தான் இதை நடத்துகிறாங்களே. ஏன்னா மதவெறி கூட்டமும் இந்த போர்வையை போத்திக்கிட்டு சுற்றுது. அதில் வந்து யார் நாம் தமிழர் கட்சி யார் மதவெறி கூட்டம்னு வித்தியாசம் கண்டறியறது சமூக வலைதளத்தில் ஒரு சிக்கலாக இருக்குது. பார்க்க வந்து நாம் தமிழர் கட்சியோட பக்கம் மாதிரி இருக்கும், ஆனால் அந்த இடத்துல கருத்து பதிவிடுறவங்க பூரா மதவெறி கூட்டம் ஆளுங்களாக தான் இருப்பாங்க. ஆனால் இவன் என்ன சொல்கிறான், அது முடிவு பண்ணிவிட்டு கழகத்துக்கு வாடா அப்படின்லாம் ஏதோ சொல்கிறான். அப்புறம் ஜாதியை ஒழிச்சிட்டா தான் அந்த ஜாதியின் அடிப்படையில் இடஒதுக்கீடே தேவையில்லை. ஜாதியை ஒழிச்சிட்டா அப்புறம் இந்துங்கிற மதம் எங்கே? ஜாதியே இல்லாமல் ஒருத்தன் இந்துவாக எப்படி இருக்க முடியும்? அப்போ சாமியே இல்லைங்கிற இடத்துக்கு தான் அது கொண்டு போய் விடும். நீ ஜாதியை ஒழி அப்படின்னாக்க அது சாமியை ஒழியில் தான் அது கொண்டு போய் நிற்கிது. அப்போ இன்னொருத்த கரெக்டாக தான் சொல்லியிருக்கான், எவ்வளவு நாள் தாண்டா ஓல் ஓப்பிங்க, நான் என்டிகே ஓட்டு போடுவேன், பட் இதுதான் உங்கள் கொள்கைனா, நோ மோர் வித் என்டிகே. எப்படிப்பட்ட அறிவுகட்ட முண்டங்கள் வந்து இப்படி இருக்காங்க? இந்த அறிவுகட்ட முண்டங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அறிவு குருட்டுத்தனம் எங்கேருந்து வந்துச்சு? இடஒதுக்கீடு இவனுடைய தாய் தந்தையார் நாளைக்கு இவனுடைய பிள்ளைகளின் வாழ்வாதாரத்துக்கும் அடிப்படையாக இருக்கிறது இந்த இடஒதுக்கீடு தான். அது இருக்கிறதுனால தான் பார்ப்பனர் அல்லாதோருக்கு கல்வி வேலை வாய்ப்பே இருக்குது. அதுவுமே சரியாக செயல்படுத்தப்படலைங்கிறது வேற குறை. அதை திருத்தி அமைக்கணும், அது எல்லோருக்கும் கிடைக்கும்படி செய்யணும் அப்படிங்கிறதுல மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் அது திருத்தி அமைக்கணுங்கிறது எப்படி பார்க்கணும்னா, எல்லோருக்கும் போய் கிடைக்கணும், அதை அமல்படுத்துகிறவங்க அதை சரியாக செயல்படுத்த மாட்டேங்கிறாங்க. பேக்லாக் வேகன்சிஸுங்கிறது ஏன் வருது? இத்தனை இருக்கை உனக்குன்னு ஒதுக்கீடு செஞ்சாச்சுன்னா அத்தனை இருக்கை உனக்கு வந்து சேரணும்ல, அது பேக்லாக்லேயே கிடக்கு. அப்படின்னா சலுகைகள் இருந்தும் இடஒதுக்கீடு நடத்தப்பட்டும் அந்த ஒதுக்கீடு செஞ்ச அந்த இடங்கள் நிரப்பப்படலையே, அப்போ அந்த சலுகைங்கிறது அந்த சமூகத்துக்கு போய் சேரலையே, அப்போ வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம்ங்கிறது அந்த ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு மட்டும் கிடைக்காம தானே இருக்குது. அதுக்கு என்ன செய்யணும்னு தான் நம்ம யோசிக்கணுமே தவிர, இது மொத்தமாக எடுத்துருன்னா அதுக்கு முதல்ல வாய்ப்பு இல்லை. அரசியலமைப்பு சட்டத்தில் இது இருக்குது. இந்த அதுக்கு தான் மறுபடியும் சொல்கிறேன், அந்த கான்ஸ்டிடியூஷனுங்கிற டாக்குமெண்ட் எடுத்து வாசிங்க. அதுக்கப்புறமா ரிசர்வேஷன் இன் தமிழ்னு இதே நிகழ்ச்சியில் ஒரு பதிவு போட்டிருக்கேன், அது பொறுமை வேணும். பொறுமை இல்லாட்டினா அதுக்கு எதுவும் பண்ண முடியாது. இதுக்கான தீர்வெல்லாம் ஒரு வரியில் 4 வார்த்தையில் டக்குன்னெலாம் எதுவும் சொல்ல முடியாது. அந்த ஆதாரத்தை நீங்கள் கண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அந்த உண்மை புரியும். ஆனால் எத்தனை பேர் இப்படி சொல்லலாம், இதில் என்னடா தப்பு இருக்குது? ஹீ இஸ் கரெக்ட், வாட் ஹீ டோல்ஸ் தேட்ஸ் கரெக்ட், ஹீ இஸ் அப்சல்யூட்லி கரெக்ட், கரெக்டாக சொல்லியிருக்காரு. என்னெல்லாம் இப்படி இப்படி இருக்கும் என்டிகே சப்போ. காரணம் என்னென்னா, இந்த மாதிரியான இளைஞர்கள் ஒரு காலகட்டத்தில் இந்த மேங்கோ பாய்ஸை நம்பிக்கிட்டு இருந்தவங்க, அந்த மாங்கோட்டா குரூப், அவங்க அத்தனை பேரும் இன்றைக்கி வந்து தமிழர் அப்படிங்கிற ஒரு பரப்புரையை பிடிச்சிக்கிட்டு பயணிக்கிறாங்களே தவிர அந்த ஜாதி பாசங்கிறது அவங்கள விட்டு போகலை. அவங்க இதுக்கு முன்னாடி இருந்த கட்சியில் அதிகமாக பட்டியல் சமுதாயத்தை நேர தீயவர்களாக சித்தரித்தே நடத்தின அந்த பரப்புரை, அதுக்கு வந்து அடிமையானவங்க இந்த ஆரிய வந்தேரிகள்கிட்ட. இங்கே இருக்கிற உள்ளூர் கோடாங்கி ஏமா அந்த கதை இருக்குதுல்ல, அது தான் அது. அவனுங்க வந்து ஆரிய கோட்பாடை ஏற்கிறதுனாலேயே இந்த மாதிரியான பரப்புரை செஞ்சிட்டாங்க. அதில் ஏமாந்து அந்த கட்சியில் தனக்கு வாய்ப்பு இல்லைன்னதும் இந்த கட்சிக்கு வந்துட்டாங்க. இவங்களும் வேறு வழியில் கட்சி நடத்த ஆள் வேணுமே நடத்துகிறாங்களோ என்னமோ தெரியல. ஆனால் இப்படி தமிழ் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் இடஒதுக்கீட்டுக்கு எதிரான சிந்தனைக்கு எப்படி போனாங்க, இது வந்து ஆரிய பரப்புரைக்கு தமிழர்கள் ஏமாந்துருக்காங்களே, இந்த இளைஞர்களை வச்சுக்கிட்டா நம்ம ஆரியத்தை அழிக்க போகிறோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய இன்னொரு இதையும் பாருங்கள். வரலாற்று பிரியர்கள் அப்படிங்கிற பேஜிலையும் இதே பதிவு போடப்பட்ட போது அதில் கூட அவர் சொன்னதில் என்ன தான் தப்பு இருக்குது சொல்லு பார்ப்போம். ஆமாம், சரியான பதில், இதை சொல்வதற்கு ஒரு துணிச்சல் வேண்டும், கரெக்ட் தான். அதுக்கு தான் இதுதான் இன்றைய இளைஞர்களின் பார்வை, இன்னும் சமூக நீதி வெங்காய நீதி என்று உருட்டக்கூடாது. ஏன்னா இளைஞர்களின் பார்வை அப்படிங்கிறதுக்காகலாம் சட்டம் வேலை பார்க்காது. சட்டம்ங்கிறது சமூக நீதிங்கிற அடிப்படையில் இருக்குது, அது ஏற்கனவே எழுதி வச்சாச்சு. மறுபடியும் சொல்கிறேன், அரசியலமைப்பு சட்டத்தில் இடஒதுக்கீடு என்பது இருக்கிறது. ஆக த வெரி ஐடியா ஆஃப் எராடிகேட்டிங் ரிசர்வேஷனுங்கிறது செல்லா காசு, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் இருக்கிற இடஒதுக்கீடு அனைவருக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அமல்படுத்துறதுல தான் இப்போ பிரச்சனை இருக்குது. யார் அதிகார வர்க்கத்தில் இருக்கானோ அவன் செய்ய மாட்டேங்கிறான். அவன் தன்னுடைய ஜாதி வேற்றுமையின் அடிப்படையில் அவன் பொறுப்பில் வச்சுக்கிட்டு அவன் ஆளுங்களுக்கு மட்டும் சீட்டு கொடுக்குறான, தவிர மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறான். பேக்லாக் வேகன்சி வந்துருச்சு, இந்த ஆதாரமும் அந்த பதிவில் இருக்குது. ரிசர்வேஷன் இன் தமிழ் அப்படின்னு பகுத்தறிவு பாட்காஸ்ட் சேனலில் சர்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஆதாரமே அதில் இருக்குது. இதில் என்னடா தப்பு இருக்குது, சரியாக தானடா சொல்லியிருக்கான். இது இந்த மாதிரி தான் வந்து இளைஞர்கள் இன்றைக்கு தேதியில் இருக்கிறாங்க. ஆக ஆனால் இந்த சொல்கிறவங்க அத்தனை பேரும் பாருங்கள், முக்காசு பேர் சாமி கும்பிட்றவங்களாக இருப்பாங்க. சாமியே இல்லை, ஜாதியும் போலி, சாமி ஜாதி ரெண்டுமே இல்லை, ரெண்டுமே போலியானது, இது வந்து கற்பனை கதை அப்படின்னு சொல்கிறவங்க யாருமே இடஒதுக்கீட்டுக்கு எதிராக சிந்திக்க மாட்டாங்க. எங்கேயாவது அவங்க இருக்காங்களான்னு நீங்கள் விசாரிங்க. அதிக நேரம் சாமி பாசம் உடையவர்களுக்கு தான் ஜாதி பாசமும் வரும். ஜாதி பாசம் உடையவர்கள் கண்டிப்பாக அந்த ஜாதி வேற்றுமைங்கிறத வேறு வகையாக தான் அவங்க பயன்படுத்துவாங்க, வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவங்கள கண்டறியறதுக்கு எப்படின்னா இடஒதுக்கீட்டுக்கு எதிரான சிந்தனையில் இருப்பார்கள். நிஜமாகவே இடஒதுக்கீடு எது எடுக்கணும்னாக்கா பொருளாதார அடிப்படையில், அதாவது நீங்கள் கான்ஸ்டியூஷனை எடுத்து பாருங்கள், பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்கலாம்ங்கிற வசதி இருக்குது கான்ஸ்டியூஷனில். அன்னைக்கே அம்பேத்கர் எழுதிட்டார், எஸ்சி எஸ்டிக்கு எழுதுனது இல்லாமல் பிசி எம்பிசிக்கும் அவர் எழுத பார்த்தார், அதை மறுத்தாங்க, அதை தடுத்தாங்க. அப்போ பெண்களுக்கான உரிமையும் சரி, பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், இவர்களுக்கான உரிமைக்கும் அதில் எக்ஸ்ட்ரா சாப்டர் சேர்க்கறதுக்கு சட்ட திருத்தம் கொண்டு வரணும்னு ஒரு பேசும்போது அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது. அதனாலேயே இந்த ஆரிய கூட்டத்தோடு என்னால் பயணிக்க முடியாது, நீங்கள் வந்து சமத்துவத்துக்கு எதிரானவர்களாக இருக்கிறீங்கன்னு சொல்லி அவர் பதவியை ராஜினாமா செஞ்சார். இதுதான் வந்து வரலாறு. ஆக இந்த பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்கலாம் அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷன்லேயே இருக்குது, நீங்கள் தயவு செஞ்சு வாசிங்க. யாருமே கான்ஸ்டியூஷனை பார்க்காம இதுதான் புதுசாக வந்த மாதிரி அந்த ஒரு வரியை வச்சுக்கிட்டு இதே ஆரிய வந்தேரியல் அவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும்படி இந்த பொருளாதார இடஒதுக்கீடு கொடுத்துக்கிட்டான். அங்கே தான் கேள்வி வருது, நீ எப்படா இடஒதுக்கீடு வாங்குற அளவுக்கு நீ இறங்கி வந்த, ஏழைன்னு சொல்லி யாரை கல்வி வேலை வாய்ப்புலேருந்து ஒதுக்குனாங்க, ஜாதி வர்ணத்தின் அடிப்படையில் தானே ஒதுக்குனாங்க. அப்போ எந்த அடிப்படையில் ஒதுக்குனாங்களோ அதே அடிப்படையில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கொடுக்கப்படணும், அதுதான் இடஒதுக்கீடு. அப்போ அந்த யாருக்கா அந்த இடஒதுக்கீடு எலிஜிபிளாக இருக்காங்களோ அவர்களில் பொருளாதாரத்தில் நலிந்தோருக்கு தனியாக கூடுதல் இடஒதுக்கீடு கொடுக்கலாம், இதுதான் அம்பேத்கர் எழுதி வச்சது. இந்த உண்மை யாருக்குமே தெரியல. ஆகையால் இந்த நிறைவாக இந்த ஆரிய வந்தேரி, இந்த கோவல்கர் அப்படிங்கிற இந்த அயோக்கிய பெயர் எழுதி வச்ச இந்த ஆரிய சாக்கடையும், அதை நம்பி ஏமாந்த பல வந்தேரி முண்டங்களும், எடுத்துக்காட்டுக்கு இந்த டாக்டர் தேசிங் ராஜா, இந்த மாதிரி வந்து அதிக நேரம் வெளியூருக்காரன் சாமி கும்பிடுறவன், இவங்க எல்லாரும் இந்த ஆரிய பரப்புரைக்கு ஏற்கனவே அடிமையாயிட்டாங்க. இது எல்லா அரசியல் பரப்புரை எல்லா அரசியல் இயக்கங்கள்லையுமே இருக்கிறாங்க. இவர்களை வைத்து கொண்டு தமிழர் நிலத்தில் தமிழர் உரிமையை காப்பது ஒரு இயலாத ஒன்று. அப்போ சமத்துவத்தை நம்ம முழுவதுமாக ஏற்கிறது அப்படின்னு வந்துட்டாவே ஆரியத்தை நம்ம எதிர்க்கிறதுக்கு தயாராகிடணும். அந்த ஆரிய கொள்கையில் ஒன்று இந்த வர்ணாசிரம கட்டமைப்பு, அந்த வர்ணாசிரம கட்டமைப்புக்கு நேர் எதிரானது இந்த இடஒதுக்கீடு கட்டமைப்பு. இந்த இடஒதுக்கீடு கட்டமைப்போட உண்மைத்தன்மை தெரியாமையே இந்த ஆரிய பரப்புரைக்கு இரையாக இருக்கிற தமிழ் சமூகத்தை நம்ம விழிப்புணர்வு கொடுத்து நம்ம மேலே கொண்டு வரணும். எந்த கட்சியாக இருந்தாலும் சரிப்பா, தமிழர் நிலத்தில் தமிழர் உரிமைகள் காக்கப்படணுங்கிறது என்னுடைய கண்ணோட்டம். அந்த பார்வையில் தான் இந்த நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ வருங்கால தலைவர்கள் இதுதான் உங்களுடைய பொறுப்பு, இந்த கான்ஸ்டிடியூஷனை எடுத்து நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும், இந்த இடஒதுக்கீடு சம்பந்தமான தகவல்களை நீங்கள் வெளியே பேசணும். இடஒதுக்கீடு என்பது அனைவருக்குமான உரிமை, இது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கான சலுகை கிடையாது. ஆனால் இந்த உண்மை கூட தெரியாமல் இருக்கிற சமூகம் ஆரிய வந்தேரி கூட்டத்துக்கு அடிமையாக தானே இருக்கும், சிந்திச்சு பாருங்கள்.